السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر إحداهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருளால் நீங்களும் நாமும் சார்ந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் மிகப்பெரிய உன்னதமான புண்ணியமான மார்க்கம். இந்த மார்க்கத்தை அனுசரித்து நடப்பவர்களுக்கு மத்தியில் முறையாக அனுசரித்து நடப்பார்களே ஆனால், முழுமையாக அனுசரித்து நடப்பார்களே ஆனால், இந்த உலகமே சொர்க்கமாகிவிடும். அப்படிப்பட்ட மார்க்கத்தை தான் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான், இஸ்லாமிய மார்க்கம். வெறும் சில சடங்குகளுக்கு பெயர் அல்ல இது, சில வணக்க வழிபாடுகளுக்கு மட்டும் சொல்லப்படக்கூடிய பெயர் அல்ல இது, இது முழுமையான மார்க்கம். சர்வதுறையிலும் மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் போதித்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான மார்க்கம். இந்த மார்க்கத்தின் அனுசரணையில் மிகப்பெரிய பலன் இந்த உலகிற்கே இருக்கிறது. மனிதனுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் இதனுடைய எதிரொலி கிடைக்கிறது, இதனுடைய பலன் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மார்க்கம். இதில் சொல்லப்படக்கூடிய உரிமைகள், கடமைகள் அல்லாஹுவை மட்டும் சார்ந்தவை அல்ல. தங்களுக்கு இடையிலும், சகோதரர்களுக்கு இடையிலும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலும், சகோதர சகோதரிகளுக்கு இடையிலும் எண்ணற்ற வழிமுறைகள், உன்னதமான வழிகாட்டல்களை இம்மார்க்க நமக்கு வழங்கியிருக்கிறது. அந்த முறையிலே நாம் பார்ப்போமே ஆனால், அருமை சகோதரர்களே, மனிதர்களுக்கு மிகப்பெரிய கடமையும் உரிமையும் யாருக்கு செய்ய வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால், பெற்றோர்களுக்கு. பெற்றோர்கள் தனது உற்றார் உறவினர்கள். நான் பொது பயான் செய்வதற்கு வல்ல ஒரு சப்ஜெக்டை அடிப்படையாக வைத்து நான் உங்களுக்கு ஒரு முன்னுரையை போன்று நான் இதை வழங்க விரும்புகிறேன். அருமை பெரியோர்களே, அன்னலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள், கியாமத்து நெருங்கும் பொழுது எல்லா காரியங்களுமே நேர் மாறாக நடைபெறும். தீனை கெடுக்க ஆரம்பிப்பார்கள். தீனை பெயர் சொல்லக்கூடியவர்களும் தீனுக்கு முரணாக நடக்க ஆரம்பிப்பார்கள் என்பதை ஒரு நீண்ட ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொன்னார்கள். அதில் ஒன்றை சொன்னார்கள், வ யுப்சி அபா வ யுதுனி சதீகஹு. தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை, தனது தந்தையை கூட அனுசரித்து மகன் அந்த காலத்தில் நடக்க மாட்டான். அவனை ஒதுக்கி வைப்பான், தொடர்பு இருக்காது, நல்லது கட்டத்தில் பங்கேற்கவும் மாட்டான். அதே நேரத்தில் நட்பு என்ற ரீதியிலே நண்பர்களுடைய வட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை மிகவும் நெருக்கமாக வைப்பான். வேண்டியவர்கள் நண்பர்கள் என்று அவனுக்கு மீது அளவற்ற செலவுகளை செய்வான், கவனித்து நடப்பான், உபசரிப்பான், அத்தனை வித நலன்களையும் செய்து கொடுப்பான். ஆனால் பெற்ற தகப்பனுக்கு எதுவும் செய்ய மாட்டான். இது நேர் மாற்றமான ஒரு நடைமுறை. நண்பர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை அல்லது உடைமைகளை செய்வதற்கு தடை இல்லை, ஆனால் யாருக்கு அதிகமாக செய்ய வேண்டுமோ அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு எந்தவித அவர்களை அனுசரணை செய்யாமல், கவனிக்காமல், பாதுகாக்காமல், வேண்டியவைகளை செய்யாமல், வேண்டாதவர்களுக்கு அள்ளி வீசக்கூடியவனாக அந்த காலத்தில் மனிதன் திகழ்வான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகையினால்தான் பெற்றோர்களுடைய உரிமைகளையும் உடைமைகளையும் பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் மிக அழுத்தமாக சொல்லியுள்ளார் குர்ஆனிலும் ஹதீஸிலும். நான் உங்களுக்கு வாசித்த ஆயத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வக்கவா ரப்புக அல்லா தாழ்வுது இல்லா ஐயா வபில் வாலிதைனி எஹ்சானம். உங்களின் மீது, அடியார்களின் மீது அல்லாஹ் இரண்டு வித கடமைகளை கடமையாக்கியிருப்பதாக இந்த ஆயத்திலே குறிப்பிடுகிறான். உங்கள் மீது அல்லாஹ் கட்டாயமாக்கிறான், தீர்ப்பு செய்திருக்கிறான். அல்லாஹ் அல்லாத வேற எதையும் நீங்கள் வணங்கிவிடக்கூடாது. ஒன்று, இது மிக முக்கியமானது. சிறுக்கு இருந்து விடக்கூடாது, குஃபுர் இருந்து விடக்கூடாது, அல்லாஹிற்கு இணை வைக்காமல், துணை கற்பிக்காமல், சரியான முறையிலே வணக்கம் செய்வது, அல்லாஹ்வின் ஏகத்துவ கொள்கையை முழுமையாக பின்பற்றுவது, எந்த பண்பிலும் எந்த உள்ளமையிலும் அல்லாஹுக்கு நிகராகவோ சமமாகவோ யாரையும் நினைத்தும் பார்த்து விடக்கூடாது. இது உண்மை. அவுலியாக்களை கௌரவிக்க வேண்டும், மாற்று கருத்து அல்ல. அம்பியாக்களுக்கு மிக பெரும் கௌரவம் வழங்க வேண்டும், அதில் எந்தவித கருத்து வேறுபாடு இருக்கவே முடியாது. ஆனால் அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு தரம் உண்டு. அன்சிலுன்னாசமனாசிலகும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு மக்களுக்கும் தர வேண்டிய மரியாதையும் மதிப்பையும் அந்த அளவிற்கு கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தாய்க்கு தாயுடைய அந்தஸ்து, தாரத்துக்கு தாரத்துடைய மரியாதை, தன்னை பெற்றெடுத்த தகப்பனுக்கு தர வேண்டிய உரிமை, இதை போன்றவை நிர்ணயம் செய்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்சிலுன்னாசமனாசிலகும், அனைத்து மக்களுக்கும் அவரவருடைய தகுதிக்கு தக்கபடி மரியாதை செய்யுங்கள், அவருடைய பதவியில் வையுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அதைத்தான் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான். எத்தனை பேரும் உத்தவர்களாக உயர்வானவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்விற்கு நிகராக நினைத்து விட வேண்டாம். அல்லாஹ்வை குருவன் என்று, வேறு அவனுக்கு இணையும் இல்லை துணையும் இல்லை என்ற ரீதியிலே நீங்கள் அல்லாஹுக்கு பணிய வேண்டும், வழிபட வேண்டும். முக்கியமான நபிமார்களை அனுப்புவதற்குண்டான நோக்கம் இதுதான். மனிதர்களை உலகத்திலே படைத்ததனுடைய நோக்கம் இதுதான். அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற எண்ணம். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஹதீஸுகள வல்லுநர்களும் குர்ஆனுடைய விற்பனர்களும் வியாக்கியானிகளும் இந்த இபாதத்திற்கு அர்த்தமே தௌஹீத் என்ற அர்த்தத்தை தான் வைக்கிறார். அல்லாஹ்வை ஒருமையாகவும் ஒருமைப்படுத்த வேண்டும், ஒருவன் என்று நம்ப வேண்டும், இணை இல்லை துணை இல்லை என்ற ரீதியிலே அவனுக்கு வணக்கம் புரிய வேண்டும். இந்த ஆயத்தில் அப்படித்தான் அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். இப்படி முதன்மையாக ஒரு கருத்து, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். இதற்கு சமமாக இன்னொரு கருத்தையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வபில் வாலிதைனி இஹ்சானா, தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்லதை செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கி இருக்கிறான், கட்டாயமாக்குகிறான். தன்னை ஒருவனையே வணங்க வேண்டும் என்று கூறிய கையோடு அடுத்த ஸ்டெப்பில் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா, தனது பெற்றோர்களுக்கு இஹ்சானை செய்ய வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும், ஒத்தாசை செய்ய வேண்டும், உதவிகளை புரிய வேண்டும், நன்முறையில் அவர்களை நடத்த வேண்டும். அடுத்து விளக்கமாக சொல்லுகிறான், பெற்றோர்களிலிருந்து இருவருமோ அல்லது இருவரில் ஒருவரோ உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நிலையில் வயோதிக நிலையை அடைந்து விடுவார்களே ஆனால், வயோதிக நிலையை பெற்ற பெற்றோர்களையோ இருவரையுமோ இருவரில் ஒருவரையோ நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குமே ஆனால், ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவ்விருவரிலும் அவ்விருவரை பார்த்து எந்த காலத்திலும் சி அல்லது தூ என்ற அவமரியாதையான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி விடக்கூடாது. விரட்டி பேசக்கூடாது, மிரட்டி பேசக்கூடாது, வெறுப்போடு பேசாதே, அதுதான் அர்த்தம். வலா தகுல் லஹுமா உஃபின், வெறுப்பை அவர்கள் மீது உமிழாதே. வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவர்களுக்கு எந்த வார்த்தையை பயன்படுத்தினாலும் மரியாதையான வார்த்தையை பயன்படுத்தி பேசுங்கள் என்று உங்களையும் நம்மையும் படைத்த அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் குறிப்பிடுகிறான் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய முறை என்னவென்று. அருமை சகோதரர்களே, இன்று அதில் பெரும் குறை. மனைவியே முழுக்க, நான் சொல்லவில்லை மனைவிக்கு அநீதம் செய்யுங்கள் என்று, மனைவிக்குள்ள கடமை இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அதையே சார்ந்து பெற்றோர்களை உதாசீனப்படுத்தி நடப்பதோ, உள்ளம் வேகும்படி நடந்து கொள்வதோ, இது நம்முடைய உலக வாழ்க்கைக்கே மோசமானது. உலக வாழ்க்கைக்கு கூட இது மோசமானது. பொதுவாக சொல்லுவார்கள், பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் யார் எப்படி நடப்பார்களோ நடத்துவார்களோ அதே விதமாகத்தான் அவருடைய வாழ்க்கையும் அமையும். பின்னால் வாழ்க்கை எப்படி அமையும். நீங்க தாய் தகப்பனுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்து நடப்பீங்களோ உங்க பிள்ளைகளை உங்களுக்கு அதே மாதிரி நடத்துவாங்க. சுவத்துல ஏறிகிற பந்து மாதிரி அப்படியே பந்து ஒன் வேல போகாது, அது ரிவர்ஸ்ல தான் வரும். அடிச்சு பாருங்க, அடித்தோம்னா அப்படி வரும். நீங்க தாய் தகப்பன்ட்ட எந்த அளவிற்கு எப்படி உங்களுடைய நடைமுறைகளை வச்சுக்கிறீங்களோ, நாளைக்கு நீங்க ஒரு 60 வயசு 70 வயசு 80 வயசு அடையும் போது, நாளைக்கு 2 காலுக்கு பாருமா 3 காலில் நடக்கும் போது, தடியை ஊண்டி நடக்கும் போது உங்க பிள்ளைகளும் அதே மாதிரி தான் நடப்பாங்க. எப்படி நீங்க பெற்றோர்கிட்ட நடந்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி தான் ஆசிரியர்களும், ஆசிரியர்கள்ட்ட மாணவர்கள் எப்படி நடந்துக்குவாங்களோ பின்னால அவரு அந்த மாணவர் வந்து நல்ல விதமா நடந்துக்கிட்டா அவர் ஆசிரியரானார்னு வைங்க. அப்ப அவர்களுக்கு அதே மாதிரி மாணவர்கள் வருவாங்க. அவர் எப்படி தன்னுடைய ஆசிரியர்கள்ட்ட நடந்துக்கிட்டாரோ. நம்ம சின்ன பிள்ளையில கொஞ்சம் சேட்டை அதிகம், இப்ப மட்டும் குறைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த சிறுபிராயத்துல கொஞ்சம் சுறுசுறுப்புன்னு சொன்னாலும் சரி, சேட்டைன்னு சொன்னாலும் சரி, நான் 4வது 5வது வகுப்பு படிக்கும் போது கணக்கு பரீட்சை நடந்துச்சு. கணக்கு பரீட்சைக்கு எங்க தாதா காலத்து எங்க ராதா காலத்து அட்டை ஒண்ணு இருந்துச்சு, கிளிப்பு இவ்வளவு பெருசு இருக்கும், அட்டையும் இவ்வளவு பெருசு இருக்கும், அதுலதான் பரீட்சை எழுத போனேன். பரீட்சை எழுதிட்டு வந்தவுடனே கணக்கு பரீட்சை எழுதி முடிச்சுட்டு பேப்பரை கையில கொடுத்தேன். அன்னைக்கு மேற்பார்வைக்கு நின்ற ஆசிரியர் இருக்கிறாரே, கணக்கு ஆசிரியர் அல்ல, இந்த தையல் படிச்சு கொடுக்குற தையல் ஆசிரியர், எங்க ஊர்ல பெரிய குளத்துல படிச்சது நான். அவர் மேற்பார்வை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் கையில பேப்பரை கொடுத்தேன். பேப்பரை வாங்கி அவர் பிரிச்சு பார்த்தார், கணக்கு தப்பா போட்டிருந்திருக்கிறேன், கணக்கு வந்து கொஞ்சம் தவறா இருந்திருக்கு. அவர் சப்புடு ஒரு அற அரைஞ்சு போட்டார், ஒரு அற அரைஞ்சு கேட்ல முன்னால வெளியே போற கேட்ல நிப்பாட்டி, ஏண்டா இப்படி அணி கணக்கு எழுதுவ. எனக்கு ஒரு 2 நிமிஷம் யோசனை, கணக்கு படிச்சு கொடுத்த வாத்தியார் அடிச்சாலும் பொறுக்கலாம், ஏண்டா பாவி உனக்கு இப்படி படிச்சு கொடுத்தனே, இப்படி போட்டேடான்னு ஒன்று ஒரு போர்டு போட்டாலும் பரவாயில்லை. அதுவும் இல்லை, இவர் வாத்தியார் தையல் வாத்தியார், இவர் ஏன் என்னை அடிக்கணும்? சரி, கணக்குல தப்பு செஞ்சா மார்க்க குறைச்சிப்போம், கணக்கு வாத்தியாரா இருந்தா கூட அடிக்க வேண்டிய தேவையில்லை. சரி, அடிக்கணும்டா, வாத்தியார் கொஞ்சம் ஆதங்கத்துல அடிச்சுட்டாரு, இப்படி எல்லாம் நல்ல கணக்கு சொல்லி கொடுத்து கூட இப்படி மக்கா வந்து சேர்ந்தியே அப்படின்னு ஒரு போடு போட்டாலும் சரி, அவர் கற்றுக் கொடுத்ததுக்கு பலனா தர்றாருன்னு சொல்லலாம். இவர் ஏன் அடிச்சாருன்ட்டு எனக்கு ஒரு 2 செகண்ட் அது என்னை அறியாமே வந்துச்சு. அட்டையை தூக்கி ஒரே போடு போட்டேன். எங்க தாதா காலத்து பெரிய அட்டை போட்டு நிக்க முடியுமா? அங்க நின்றா ஏங்குது என்ன, அன்னைக்கு எடுத்து ஓட்டம், அதுக்கு பிறகு ஸ்கூலுக்கு பக்கமே திரும்பி பாரு. அங்கிருந்து துரத்தி மதரசாவுக்கு அனுப்பப்பட்டதா நான், இது யாரும் தெரியாது. எதுக்கு சொல்ல வர சோதரிலே, ஆசிரியர் அவரு அடிச்சதுல தப்பும் இல்ல, எந்த வகுப்புல இருந்தா என்ன, நமக்கு ஆசிரியர் தானே கொடுத்துருக்கலாம், ஆனா நமக்குள்ள இருந்த ஒரு சேட்டை கோணம் அந்த அடி போட்டதுனால இன்னைக்கு வரைக்கும் மிஷின் தச்சா உல்டாவாத்தான் சுத்து. ஏன்னா தையல் வாத்தியார் அடிச்சதுனால நானும் தையல் மிஷினை வாங்கி வச்சு என்னென்னலாம் பழைப்பேன். நேத்து பையன் கூட நல்லா தைக்கிறான், நான் என்னைக்கு அமுத்தினாலும் இப்படி சுத்த வேண்டிய மிஷினு இப்படி தான் சுத்தது. நான் அப்ப விளையங்கிட்டது அவர் நல்லா துவா கொடுத்துட்டு போயிட்டாரு நம்ம வாத்தியாருட்டு. சோதரி நடந்தது, அவரும் மௌத்தா போயிட்டாரு, முஸ்லீமா இருந்தார் தற்செயலாளர், முஸ்லீமான ஆசிரியர், என்னையை பார்த்து அவர் தலையை குனிஞ்சுக்குருவாரு. சின்ன பிள்ளைகள் நடந்தது, சின்ன பிள்ளைகள் நடந்தது என்ன செய்ய முடியும், அவர் என்னைய பார்த்து தலையை குனிஞ்சுக்குவாரு, நான் அவரை பார்த்து தலையை குனிஞ்சுக்கிறேன், இப்படியே 2 பேருமே வாழ்க்கை ஓடிச்சு அவர் போய் சேர்ந்துட்டாரு. நான் சொல்ல வர சோதரர்களே, உஸ்தாதுமார்கள்ட்ட ஆசிரியர்கள்ட்ட எப்படி நடக்கிறோமோ வாழ்க்கையில் அப்படியே பிரதிபலிக்கும். நேர் மாத்தம் அவர் அடிச்சிருக்க கூடாது. வாத்தியாரை போய் பையன் அடிச்சா மானம் ஓடிச்சா என்னவாகும், நேர் மாத்தம் அல்லவா அது, நேர் மாத்தமா எல்லாமே நமக்கு வேலை செய்யும். இதே மாதிரிதான் பெற்றோர்களுடைய விஷயத்திலையும், பெங்களூர்ல நமக்கு தெரிஞ்ச பக்கத்து இடத்துல ஒரு குடும்பத்துல ஒரு வயோதிகர் இருந்தார். நல்ல மகன்கள் இருக்கு, உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, பெரிய உத்தியோகத்தில் இருக்காங்க, நல்ல சம்பாத்தியத்தில் இருக்கக்கூடியவங்க தான். இருந்தும் கூட அவங்க அவரை பார்க்காம, தன்னுடைய தந்தையை பார்க்காம வேலைக்கு ஒரு ஆளை வச்சிருந்தார். தந்தை தனியா வீட்டில் இருக்க, இவர் கணவன் மனைவியோட சேர்ந்து வேற வீட்டில் இருக்கிறார் மகன். தாப்பனார தனி வீட்டில் வச்சு அவர் வேலைக்கு ஆள் வச்சிருக்கிறார். அவருக்கு என்ன மாதிரி நோயோ தெரியல, அவருக்கு உட்கார்ந்திருந்து கூட மலஞ்சலம் கழிக்க முடியாது, நின்ற நிலையில கழிக்கணும். கழிச்சதுக்கு பிறகு கூட அவர் திரும்பி நடக்க முடியாது, அவரை கொண்டு வர்றதுக்கு ஆள் திருப்பிட்டு வரணும். கண்ணால பார்த்தது சோதரர்களே, அவருக்கு வேலைக்கு வச்சிருந்தாலும் அவன் 1-க்கு 2க்கு இருந்ததுக்கு பிறகு இந்த விளக்க மாத்தால அடிச்சு தண்ணியை ஊத்துறாரு. மனச்சங்கடத்தோடு அந்த மகனை போய் அந்த மகன்கிட்ட இல்ல அவர்கிட்ட அந்த தந்தையிட்டேயே இந்த மாதிரி உங்களுக்கு மகன்கள் இருக்க, இப்படி ஒரு கிதுமத்து செய்ய வேண்டிய நேரம், பணிவிடை செய்ய வேண்டிய நேரம், முடியாத கட்டம், பெற்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க, யாரும் உங்களை கவனிக்கலையே, என்ன இப்படி நீங்க செய்துட்டீங்க, என்ன காரியம் அப்படி ஆச்சுன்னு கேட்டா அவர் சொன்னாரு, முன்னால் செய்தால் பின்னால் விளையும், என் தகப்பனுக்கு நான் செஞ்சேன், எனக்கு என் புள்ள செய்யறான். சகோதரர்களே, இது உண்மையானது. பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய செயல்பாடுகளும் ஆசிரியர்களுக்கு செய்யக்கூடிய செயல்பாடுகளும் வாழ்க்கையில பிரதிபலிக்கும், வாழ்க்கையில பிரதிபலிக்கும். அதனாலதான் சொல்றோம், அறியாமையினால ஏதாவது தப்பு தவறு நடந்திருந்தா கூட இனிமேலாவது திருந்தும், திருந்தி அவர்களுக்கு உரிய அந்த மதிப்பை தரணும். ஹதீஸ்ல வருது, ஹஜரத் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தடவை ஹஜ்ஜுக்கோ அல்லது உம்ராவுக்கோ வந்தாங்க. தவாஃப்ல மத்தாஃப்ல தவாஃப் சுத்துறாங்க. தவாஃப் சுத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு இளைஞர் ஒரு கூடையில ஒரு பெண்மணியை, வயோதிக பெண்மணியை வச்சு தூக்கிக்கிட்டு அவர் தவாஃப் சுத்திக்கிட்டு இருக்கிறார். ரெண்டு பேரும் தவாஃப் சுத்தும் போது பேசிக்கிறலாம் அல்லவா, தொழுகு மாதிரி இல்லையா, தவாஃப்ல பேசிக்கிறோம், என்னங்க சௌரியமா இருக்கீங்களா கேட்டுக்கிறலாம், தவாஃப் ஒன்றும் முறிஞ்சு போகாது. திக்ரு செய்யறது சிறந்தது, துவா செய்யறது சிறந்தது, பேசினா ஒன்றும் தவறு எதுவும் இல்லை. இப்ப ரெண்டு பேரும் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு தவாஃப் செய்யறாங்க. இவர் யமன் நாட்டை சேர்ந்த வாலிபர். இவர் ஒரு கூடையில ஒரு முதியவரை, ஒரு முதிய பெண்மணியை வைத்து சுத்திக்கிட்டு இருக்கும்போது அப்படியே சுத்திட்டு வர்றார். வரும்போது அது இப்னு உமர் ரழியல்லாஹு பார்த்த உடனே இவர் அது இப்னு உமர்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார், சஹாபிய ரசூலுன்னு விளங்கிட்டாரு, நபி தோழருங்கிறது புரிஞ்ச உடனே அந்த சுமந்து வந்திருக்கக்கூடிய அந்த முதிய பெண்மணியை காட்டி, இது என்னுடைய தாய், பல்லாண்டு காலம் பல மாதங்களாக நான் இப்படி என் தோளிலே சுமந்து கொண்டிருக்கிறேன், அதே நிலையில தான் யமன் நாட்டிலிருந்து புறப்பட்டு மக்காவிற்கு வந்து தவாஃபும் நான் சுமந்த நிலையிலே தான் சுத்துகிறேன், என்னுடைய தாயை, தாய்க்கு நான் என்னை ஒட்டகமாக ஆக்கிவிட்டேன், எப்பொழுதுமே சுமந்து கொண்டிருக்கிறேன். இப்படி சுமப்பதின் காரணத்தினால் இவர்களுடைய கடமையையும் உரிமையையும் செய்து முடித்தவனாக நான் ஆகிவிட்டேனா அப்படின்னு கேட்டார். பெத்த தாய முதிய பருவத்துல தோளில தூக்கி எல்லா இடத்திலையும் கொண்டு போய் சுமந்தவாறே நான் சுத்திக்கிட்டு இருக்கிறேன், பெற்ற தாயுடைய கடமையை முழுமையாக்கியவனாக நான் ஆவேனா என்று கேட்டபோது ஹஜ்ரத் இப்னு உமர் ரழியல்லாஹு சொன்னார்கள், லா வலா பி ஜஃப்ரத்தின் வாஹிதத்தின், பெற்ற தாயுடைய கடமையை ஒரு 10 மாத காலமோ அல்லது ஒரு ஆண்டு 2 ஆண்டு நீ சுமந்த காரணத்தினால் நிறைவேற்றிய ஆகிவிடுவாயா, 10 மாத காலம் தமது வயிற்றிலே சுமந்திருந்த நேரத்தில் பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தடவை ஆ என்று சொல்லியிருப்பாள், எட்டி உதைத்த காரணத்தினால் வயிற்றுக்குள்ளே நீ துடித்துக் கொண்டிருக்கிற காலத்திலே அவளுக்கு ஏற்பட்ட துன்பத்தினால் ஒரு முறை ஆ என்று சொல்லியிருப்பாள் அல்லவா, அந்த ஒரு முறை ஆ என்று சொன்னதற்கு வயது பூரா சுமந்தாலும் கூட கடமை நிறைவேற்றியவன் நான் ஆக முடியாது என்று ஹஜ்ரத் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு விளக்கினார்கள், விளக்கி சொன்னார்கள், மிக அழகாக சொன்னார்கள். அந்த யமனிய இமாம புகாரி அல் அதபுல் முஃபரது என்ற தனது நூலிலே இந்த சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள். அவர் கவியிலேயே கேட்கிறார், என்னுடைய தாய்க்கு நான் ஒட்டகமாக மாறிவிட்டேன், ஒட்டகம் கூட சமயத்தில் உதறிடும், என்னுடைய தாயை நான் எப்பவும் உதற மாட்டேன், வாகனமாகவே மாறி இருக்கிறேன், என்னை எத்தனை மாத காலம் எத்தனை ஆண்டு காலம் சுமந்தாலோ அதை விட நான் அதிகமாகவும் சுமந்து விட்டேன், அவருடைய கடமையை நிறைவேற்றியவனாக நான் ஆய்விட்டேனா இப்னு உமர் அவர்களே என்று கேட்ட பொழுது, லாவலாஜபரத்தின் வாஹிதா, ஒரு முறை ஜஃபரத், ஒரு ஆ என்று சொன்ன சொல்லிற்கு உன்னுடைய உழைப்பு ஈடாகாது, அத்தனை பெரும் கடமையும் உரிமையும் தாய்க்கு இருக்கிறது என்று ஹஜரத் இப்னு உமர் ரழியல்லாஹு விளக்கினார். சகோதரர்களே, அல்ஹம்துலில்லா தாயும் தகப்பனும் ஹயாத்தா இருந்தா பெரிய கொள்ளை பொருள் கிடைத்த மாதிரி நினைச்சுக்கங்க. இன்னைக்கு வரைக்கும் தவறிட்டா விடுங்க, நடந்ததுக்கு நடந்ததா இருக்கட்டும், நடப்பது நல்லதா இருக்கணும், கவனிக்கணும், உரிமை அவங்களுக்கு கொடுக்கணும், சந்தோஷப்படுத்தணும். ஒரு தடவை என்னுடைய பொருள் எல்லாம் என் தகப்பனார தூக்கிக்கிட்டாருன்னு ஒரு மகன் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அன்தவ மாலுக்கல்லி அபீக, சொத்து என்னப்பா, நீயும் நீ அனைத்து சம்பாதித்திருக்கக்கூடிய அனைத்து சம்பாத்தியமும் உனது தந்தைக்குத்தான் சொந்தம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அத்தனை பெரும் உரிமை தாய்க்கும் இருக்கிறது, தகப்பனுக்கும் இருக்கிறது, தாயுடைய உரிமை தகப்பனை காட்டிலும் மும்மடங்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தினார்கள். தாப்பனாவது ஆம்பளை, நாலு இடத்துக்கு போயிருவாரு, வெளியில உலாவலாம், எங்கேயும் போகலாம் வரலாம். தாயுடைய நிலை அப்படி அல்ல, மும்மடங்கு அவருடைய உரிமை அதிகம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். மன் அபர்ரு யா ரசூலல்லாஹ், நான் யாருக்கு உபகாரியாக உபகாரம் செய்ய வேண்டும் நாயகமே? கால உம்மக், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தாய்க்கு செய்யுங்கள். வமன் அபர்ரு யா, இன்னும் யாருக்கு நான் உபகாரம் செய்ய வேண்டும் நாயகமே? கால உம்மக், உன்னை தாய்க்கு செய்யுங்கள் என்றார் இரண்டாவது முறை. மூன்றாவது முறை கேட்கிறார், வமன் அபர்ரு யா ரசூலல்லாஹ், நான் யாருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் அல்லாஹ்வுடைய ரசூலே? கால உம்மக், மூன்று முறை சொன்னதற்கு பிறகு நாலாவது முறையாக வமன் அபர்ரு யா ரசூலல்லாஹ், கால அபாக், நாலாவது முறையாக சொன்னார்கள் தந்தைக்கும் செய்யுங்கள் என்று. அப்படி தாயுடைய உரிமையும் கடமையும் தந்தையை காட்டிலும் மும்மடங்கு அதிகம். ஆக இருவரில் இருவரையுமோ இருவரில் ஒருவரை நீங்கள் ஹயாத்தாக பெற்றுக் கொண்டால் சகோதரர்களே பெரும் பாக்கியமாக கருதுங்கள். எந்த அளவிற்கு அவர்களுடன் நீங்கள் நடைமுறையை செய்வீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு பாக்கியம் இருக்கிறது, அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும், உலகமும் சிறக்கும், ஆகிரத்தும் சிறக்கும். ஒரு சமயம் தாயும் தாப்பன்ட்ட நல்லா நடக்கல, அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, என்ன செய்யணும்? இங்கதான் பிரச்சனை. அருமை சோதர்களே, நல்ல மக்களாக இருந்தால், நல்ல சிறந்த ஒழுக்கத்தை படித்த மக்களாக இருந்தால், இறந்து விட்ட தாய் தாப்பனுக்கு கூட எண்ணற்ற பலன்களை அவர்கள் வாரி கொடுப்பார்கள், வழிமுறைகளை தேடுவார்கள். அங்கே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே கபரிலே அவர்கள் சந்தோஷமாக இருக்கும்படியான என்னென்ன செயல்கள் செய்ய வேண்டுமோ அதை செய்யக்கூடிய மக்களாகத்தான் நல்ல மக்கள் இருப்பார்கள். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி இருக்கிறார்கள். ஹயாத்தா இருக்கிற காலத்துல அனுசரிச்சுக்கலாம், இது வரைக்கும் தப்பு செஞ்சுட்டா கூட இனிமேல் அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணலாம், சந்தோஷப்படுத்திக்கிறலாம், நன்மையை தேடிக்கிறலாம். இங்க விட்டு போனதுக்கு பிறகு என்ன செய்யணும்? நன்மையை தேடி கொடுக்கணும். இன்னைக்கு அப்படி அல்ல, செத்தவன் மேல எத்தனை வண்டி ஏறினா என்னங்கிற கதை, மௌத்தா போயிட்டாங்க விடு, லஹா மா கசபத் வாலிஹா மக்தசபத், அவங்கவுங்க தேடிக்கிட்டது அவங்கவுங்களுக்கு. இப்படி ஒதுங்கக்கூடிய காலம் இதை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரவில்லை, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நமக்கு சொல்லி தரவில்லை. நம்மை விட்டு கடந்து விட்டவர்கள் யார் முன்னோர்களாக இருந்தாலும், அதிலும் குறிப்பாக பெற்றோர்களாக இருந்து விடுவார்களே, ஆனால் அவர்களுக்கு உரிய மரியாதையை, கடமையை, நன்மைகளை இவ்வுலகத்திலிருந்து செய்து வைப்பது ஒவ்வொரு ஹயாத்தாக இருக்கக்கூடிய பிள்ளைக்கும், ஒவ்வொரு ஹயாத்தாக இருக்கக்கூடிய சகோதரனுக்கும், சகோதரன் போயிட்டா சகோதரனுக்கு செய்யணும், சகோதரி போயிட்டா சகோதரியை நினைக்கணும், தாப்பனார் போயிட்டா தாப்பனாருக்கு செய்யணும், தாயார் போயிட்டா தாயார் செய்யணும். மாமியாருக்கும் மாமனாருக்கும் செய்தாகணும், அவதான் ஒரு நன்றியுள்ள மனிதனாக இருக்க முடியும், விசுவாசியான மனிதனாக இருக்க முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுற, இது இஸ்லாமிய மதத்தில் அப்படி காட்டப்பட்டிருக்குது, குர்ஆனில் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை காட்டி கொடுத்தார்கள். திருமறையிலே வருகிறது, வல்லதீன ஜாஊ மிம் பஅதி, வல்லதீன ஜாஊ மிம் பஅதிஹிம் யகூலூன ரப்பனா ஃபிர் லனா வலி இக்வானினல் லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லன் லில் லதீன ஆமனூ ரப்பனா இன்னக அவர்களுக்கு பின்னால் வலி இக்வானினல்லதீன சபகூனா பில் ஈமான், அல்லாஹ்வே எங்களுக்கும் மன்னிப்பை கொடு, எங்களுக்கு முன்னால் ஈமானோடு யார் சென்றார்களோ அவர்களுக்கும் நீ மகஃபிரத்தை வழங்கு. பாருங்க, அவங்களை நினைச்சு பார்க்க சொல்லியிருக்குது. நம்ம ஹயாத்தா இருக்கு, நம்மளை மட்டும் பாரு, என்னைய பாரு, என் புள்ள குட்டிய பாரு, அப்படி அல்ல. வல்லதீன சபகூனா பில் ஈமான், ஈமானுடனே யார் சென்றிருப்பார்களோ அவர்களுக்கும் நீ மகஃபிரத்தை கொடு சொல்லிவிட்டு, வலா தஜால் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனூ, மூமின்களுடைய விஷயத்திலே எங்களுடைய உள்ளங்களிலே எவ்விதமான எரிச்சலையோ குரோதத்தையோ பொறாமையோ ஆக்கிவிடாதே ரஹ்மானே, இப்படி துவா செய்ய சொல்லியிருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்கிறான், வலா தஜால் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனூ, இப்ப பாருங்க, அதுலதான் மோசம். கடந்து போன முன்னோர்கள் எல்லாம் குரோத பார்வையோட பாக்குறது, எரிச்சலோட பாக்குறது, சங்கடத்தோட பாக்குறது, அவங்களுக்கு அவமரியாதை செய்யும் விதமாக செய்யறது. ஒரு நல்ல மூமினுக்கு இந்த தன்மைகள் இருக்கக்கூடாது என்பதைத்தான் இந்த ஆயத்துல அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். வலா தஜால் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரஹூஃபுர் ரஹீம். ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, ஒரு கூட்டம் சஹாபாக்களை ராஃபிதின்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு, ராஃபிசியாக்கள்னு ஒரு கூட்டம், சஹாபாக்களை திட்டக்கூடிய கூட்டம் ஒவ்வொரு காலத்திலும் இருந்திருக்குது, அந்த காலத்திலையும் இருந்துச்சு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நினைச்சுத்தான் சொன்னாங்க, அதெல்லாம் நினைச்சுத்தான் சொன்னாங்க. அல்லாஹ அல்லாஹ ஃபி அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களுடைய விஷயத்தில் அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், அவர்களை அவமதியாதை செய்து விடாதீர்கள். லா தத்தகிதூஹும் கரதம் மின் பஅதி, எனக்கு பின்னால் அவர்களை விமர்சன பொருளாக ஆக்கி கொள்ளாதீர்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபமன் அஹப்பஹும் ஃபபி ஹுப்பி அஹப்பஹும், எனது சஹாபாக்களை யார் நேசிப்பார்களோ அவர்கள் என்ன நேசித்தவர்களாவார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வமன் அபகதஹும் ஃபபி புகுதி அபகதஹும், யார் சஹாபாக்களை தூஷிப்பார்களோ, கோபப்படுவார்களோ, விரோத பார்வையோடு பார்ப்பார்களோ, அவர்கள் என் மீது கோபம் கொண்டவர்கள் ஆகிறார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமை சகோதரர்களே, இப்படி முன்னோலே ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா காலத்திலே சிலர் ராஃபிசி என்று சொல்லக்கூடிய அந்த மோசமான கூட்டத்தினர் எப்பொழுது சஹாபாக்களை தூஷித்து பேசிய பொழுது அன்னை ஆயிஷா இந்த ஆயத்தை தான் வாசிச்சு காட்டினாங்க. இது அல்லாஹ் உங்களுக்கு காட்டி கொடுத்த நடைமுறைக்கு முரணாக நீங்கள் நடக்கிறீர்கள். உங்களுக்கு முன்னால் சென்றிருக்கக்கூடிய நல்ல மூமின்களுக்கு நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அவமரியாதை செய்கிறீர்கள் என்று இந்த ஆயத்தை படித்து காட்டி அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா உணர்த்தினார்கள். ஆகையினால் நமக்கு முன்னால் சென்றிருந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களா, பெற்றோர்களா, உற்றார் உறவினர்களா, அவர்களை நினைத்து அவர்களுக்காக வேண்டி துவா செய்வதும், அவர்களுக்காக வேண்டி நல்லதை மகபீரத்தை கொடுக்கும்படி அல்லாஹ்விடம் வேண்டுவதும் இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு சட்டம், இது வலியுறுத்தப்பட்ட கடமை சகோதரர்களே. இன்னைக்கு நேரம் என்ன ஆயிடுச்சு, இறந்துட்டாங்களா, அவங்களுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது மாதிரி, எந்த மாதிரி அவங்களுக்கு போயிடுச்சா, அவங்க கதை முடிஞ்சிருச்சு, நீ நம்ம கதை இருக்குது, நம்ம இருக்கிற வரைக்கும் ஆட்டம் போடுவோம், அதுக்கு பிறகு நம்ம போயிடலாம், இந்த மாதிரி சூழ்நிலை இது இஸ்லாத்துக்கு முரணான கொள்கை, முரணான இது ஒரு நடைமுறை. இதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு அனுமதிக்கவும் இல்லை, அதுக்கு காட்டிய வழிமுறையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வேறையா இருந்தது. இன்றைக்கு பொதுவாக என்ன ஆகுது, கபரில் போனதுக்கு பிறகு இன்னைக்கு ரொம்பவும் அதிகமாக சொல்ல ஆரம்பிச்சுட்டா, அவங்க என்ன செத்த பிணந்தான், ஒன்றும் கேட்க மாட்டாங்க, நம்ம என்ன போய் நின்றாலும் தெரியாது, நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. மக்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு கருத்தை போட்டுட்டாங்க. இது முற்றிலும் இஸ்லாத்திற்கு முரணான கொள்கை. உண்மையில் என்னன்னு சொன்னால், கபராளிகள் அல்ஹம்துலில்லாஹ் இங்கே இருக்கிறாங்க, அவர்களுக்கு எல்லாவித உணர்வும் இருக்குது, உடல் தான் இல்லை, உடல் அழியக்கூடிய உடல் தான், ரூகம் உடல் இல்லையும், உடல் அழியக்கூடதுதான். மூணு நாளைக்கு இங்கே போட்டிருந்தா வாசம் வந்துடும், நாற்றம் வந்துடும், மண்ணில் போட்ட உடனே ஒரு 40 நாள்ல என்னமோ அது மண்ணு திண்டு போடும், ஆனால் ரூஹு அறிவதில்லை. ரூஹு தான் அசல், அது உடல் அதுக்கு உண்டான ஒரு சவாரி, ஒரு வாகனம் தான். உணரக்கூடிய தன்மை, விளங்கக்கூடிய தன்மை உடலுக்கு இல்லை. உடலுக்கு விளங்குறதா இருந்தால் ரூஹு உணவருக்கு விளங்கணுமா இல்லையா? ரூஹு பிறகு பிறகு யாரும் விளங்காதே, பார்க்கவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க, வெளியே தெரியாது. ஆனா ரூஹு சாகுமா? ரூஹு சாவதில்லை, உயிர் இறப்பதில்லை, உயிருக்கு அழிவில்லை, அல்லாத ஒரு இடத்துக்கு மாத்திடுறான். அதனாலதான் இன்திகால் ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இன்திகால் சொன்னா இடம் மாறுதல், இடம் பெயருதல். ஒரு ரூமை விட்டு மாற்றி வேற ரூமுக்கு போறது மாதிரி இந்த உலகத்துல இந்த உடம்பை விட்டு மாத்தி ரூஹெல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது, அங்கேதான் எல்லா அருவாகளும் சேரும் என்று நபிகள் பெருமானார் சொல்லல்லாரு. சரி, எங்கேயோ ஒரு 100,000 மைலுக்கு அங்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு, கபருக்கு அதற்கு கனெக்ஷன் இல்லை, இல்லை, ரெண்டுக்கு இடையில தொடர்பு இருக்குது. அவங்களுக்கு தொலை தூரம்ங்கிறது கிடையாது, இந்த உலகத்துல தான் தொலை தூரம். இந்த உலகத்தை விட்டு கடந்ததுக்கு பிறகு 1,000,000 மைலும் இங்கே இருக்கிறது மாதிரி தான், நம்ம ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி தான் தானே. ஆஸ்திரேலியாவில் விளையாட்டு நடக்குதுன்னா இங்க பாக்குறானா இல்லையா? அங்கே உட்காந்து இங்கேக்கும் அங்கேக்கும் எத்தனை 1,000 மைல் வித்தியாசம் இருந்தாலும் ஸ்கிரீன்கிற அளவில் அவனை கரு பக்கத்துல கொண்டு வந்துட்டாங்களா இல்லையா? இது நேச்சுரலா கொண்டு வரப்படும் இறந்ததுக்கு பிறகு. இது இஸ்லாமிய சித்தாந்தமே இதுதான். இறந்த மனிதர்கள் செவியுற மாட்டார்கள், யாரையும் எது சொன்னாலும் அவருக்கு தெரியாது என்ற கொள்கை இருக்குதே அருமை சகோதரர்களே, இது ஒரு தவறான கொள்கை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி ஹதீஸ்ல வருது, ஒரு அன்சாரி சாபி வந்தார், ஒரு அன்சாரி வந்தார், அழுதுகிட்டே வர்றார். இமாமே ஷாபி சொல்லியிருக்கிறாங்க, ஒரு சஹாபி வந்த நிலையில் சொன்னார், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மா யுபுக்கி கயா ஃபுலான், ஏப்பா அழுகிற, ஏன் இப்படி அழுதுட்டு வர்றீங்க? அப்போ அவர் சொல்றார், நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா நபி அல்லாஹ், வல்லாஹி அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவ லஅந்த அஹப்பு இலைய மின் அஹ்லி வ மாலி, வல்லாஹி அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவ லஅந்த அஹப்பு இலைய மின் நஃப்ஸி. அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், நீங்கள் என்னிடத்திலே என்னுடைய பொருள், என்னுடைய குடும்பம், என்னுடைய உயிர், இவை அனைத்தை பார்க்கிலும் மிகவும் நேசிக்க தகுந்தவர்கள், நேசிக்கப்படுகிறீர்கள், நான் நேசிக்கிறேன், நான் விரும்புகிறேன், உங்களை உங்க மேல மஹப்பத்து வைக்கிறேன். சரி, அதுக்கே அழுகணும், அதுக்கே அழுகணும், அழுக வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? அப்ப அவங்க சொல்றாங்க, ஆனா அது குறுக்க அனவாகலி பயாஹுதுனி கதா வ கதா, நான் என் குடும்பத்தில் உட்காந்து சமயத்தில் உங்களை அப்படின்னு நினச்சி பார்ப்பேன், எனக்கு பெரிய மகிழ்ச்சி ஏற்படும், நபியை நினைக்கிறேன், மன சந்தோஷம் ஏற்படும், சாந்தி ஏற்படுது, ஒரு ராகத்து கிடைக்குது. ஆனால் திடீர்னு எனக்கு ஒரு நினைப்பு வருது, ஃபதக்கர்த்து மௌத்தி வ மௌத்தக், நானும் மௌத்தா போவேன், தாங்களும் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிருவீங்க, இங்கிருந்து போனதுக்கு பிறகு உங்களுக்கு எனக்கு தொடர்பு இல்லாமல் போயிருமே, அதை நினைச்சுதான் அழுகிறேன். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பெரிய நான் யோசிக்கிறேன், சிந்திக்கிறேன், வந்து பார்க்கறேன், உடனே உங்கள்கிட்ட சமூக சன்னிதானத்தில் ஹாஜர் ஆயிடுறேன், எனக்கு பெரிய சுபமும் கிடைக்குது, பெரிய சுகமும் கிடைக்குது, ஒரு நிம்மதியும் கிடைக்குது, ஆனா இறந்ததுக்கு பிறகு தொடர்பு இல்லாம போயிடுமே. இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு பிறகு உங்களுக்கு எனக்கும் எனி வச்சாலும் எட்டாது, நீங்க நபி, நபிமார்கள் கூட இருப்பீங்க, உங்களுடைய தரம் உயர்ந்தது, நான் எங்கேயோ கிடப்பேன், சொர்க்கத்துக்கு போயிட்டாலும் கூட என்னுடைய தரஜா வேறவா இருக்கும், தாங்க ஜன்னத்துல போனதுக்கு பிறகு உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாம போயிருமே அப்படிங்கிறத நினைச்சு கவலைப்பட்டு அழுகிற நாயகமே, இங்க உலகத்துல நான் சேர்ந்திருக்கிறது மாதிரி அங்கேயும் சேர்ந்திருக்க முடியுமா அப்படிங்கிற அந்த கவலையில அழுகிறேன்னு சொன்னார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஃபலம் இருதன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷய்யன், பதில் கொடுக்கல. அல்லாஹ் ஆயத்தை இறக்கினா அப்பதான், என்ன ஆயத்தை இறக்கினா, வமன் யுத்இல்லாஹ வர் ரசூல ஃபௌலாயிக மல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாயி வஸ்ஸாலிஹீன். இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வச்சான், என்ன இருக்கிற அதுல, யார் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வழிபட்டு உண்மையாக நடந்து கொள்வார்களோ ஆகிரத்திலேயும் அவர்கள் சேர்ந்து இருப்பார்கள், நபிமார்களோட, சுஹதாக்களோட, சித்தீக்கன்களோட, சாலிஹீன்களோட, நல்லவர்களுடன் இணைந்து இருப்பார்கள். எப்படி உலகத்துல அடிக்கடி சந்திச்சுக்கிறீங்களோ, சந்திக்கிறோமா இல்லையா, எவ்வளவு பெரிய உத்த ஸ்தானத்தில் இருந்தாலும் மஸ்ஜிதில் வந்தா சந்திச்சுக்கிறோம், எங்கேயும் பார்த்தாலும் கண்டுக்கிறோம், அவங்கள்ட்ட நம்ம பேசிக்கிறோம், உரையாடிக்கிறோம், வேண்டியதை கேட்போம், சொல்லுவோம். அதே மாதிரி நல்ல அமல்களோடு அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட நிலையில இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், இப்ப போனாலும் சரி, ஆகரத்துலதான் நடக்குங்கிறது அல்ல, கபர்லையும் அதே நிலைமை. வலிமார்களும் அம்பியாக்களும் சாலிஹீன்களும் அவருடைய உயிர்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்து உரையாடுகிறது, பேசுகிறார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். யாருமே தொடர்பு போயிடுறதில்லை, அதை சொல்லி காட்டினாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நிலையில் உனது மரணம் வரும். அதே மாதிரி இன்னொரு ஆயத்து இறங்கிச்சு, யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா இர்ஜிஈ இலா ரப்பிக், குர்ஆன் ஆயத்துல வருது, நல்ல நஃப்ஸ் இறந்து போகுமையானா உடனே அல்லாஹ் அங்கேயே சொல்லுவான், ஃபத்ஹுலி ஃபீ இபாதி, என்னுடைய நல்லடியாருடைய ஜமாத்துல சேர்ந்துக்கங்க. அப்ப நல்லடியாரெல்லாம் மௌத்தா போய் கிடப்பாங்க, இவரும் போய் மௌத்தா போய் கடந்துருவார், இல்ல ஹயாத்தா இருப்பாங்க, அங்க போய் சேருவாங்க, பழகுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை காட்டி கொடுத்திருக்கிறாங்க சகோதரர்களே. இறந்ததற்கு பிறகும் கூட அவருடைய தொடர்புகள் இருக்கிறது, உறவுகள் இருக்கிறது, ஒன்றோடு ஒன்று சந்திக்கக்கூடிய நிலைமையும் இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. ஹதீஸ்ல வருது, பிஷர் என்று ஒரு சஹாபி இருந்தார், பிஷர் இப்னுல் பரா இப்னுல் முஅரவின், அவருடைய மரண நிலை வந்துச்சு, அந்த மரண நிலை வந்த உடனே அவங்க தாயார் வந்தாங்க. அவங்க தாயாரு அவர் இறந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொன்னாங்க, என்னுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் நிறைய பேர் இறந்துட்டாங்க நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய மகனும் இறந்துட்டாரு, எனக்கு இதுல பெரிய கவலையா இருக்குது. நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன், இந்த மௌத்தானவங்கெல்லாம் போய் கலந்து ஒருத்தர் ஒருத்தர் விளங்கி பேசிக்கிடுவாங்களா, இல்ல மண்ணுல போட்டது கதை முடிஞ்சுங்கிற மாதிரி முடிஞ்சிருமா? இன்னைக்கு அப்படித்தானுங்க விளங்கி வச்சிருக்கிறோம். எதுவுமே இல்லாம நான் சொல்றது ரெண்டு வித உலகம் இது. எப்படி நீங்க இந்தியாவில இருந்து துபாய்க்கு வந்துட்டீங்களோ அந்த மாதிரி இங்க வந்தா மௌத்தா போச்சா போறான். இங்கதான் உண்மையா ஹயாத்தா தெரியுது. அங்க கிடந்தாத்தான் மௌத்தா கிடந்த மாதிரி கிடந்தோம். இங்க வந்து ஒண்ணு ஓடுறோம் ஆடுறோம் சம்பாதிக்கிறோம் வைக்கிறோம் உண்டா இல்லையா? இதே மாதிரி தான் இந்த உலகமும் அந்த ஆகரத்தும் கபருடைய வாழ்வும் கபருல இருந்து ஆரம்பிச்சிருது. ஆகரத்து எங்கேயோ தொலை தூரம் அல்ல. ஹஜரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு பத்தி தகவல் வருதா இல்லையா? கபிரஸ்தான்ல போன உடனே ரொம்ப அழுவாங்களாம். கபர்ல தான் நீங்க அழுகிறீங்க, ஆகரத்தை நினைச்சா கூட ஜன்னத்தை நினைச்சா கூட இவ்வளவு அழுகிறது இல்லையன்னு சொன்ன உடனே கபரு தானே ஆகரத்துக்கு தலைவாசல் என்றார் ஹஜரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு. இங்க ஒழுங்கு அமைஞ்சிருச்சுன்னா பூராமே ஒழுங்காயிரும், இங்க சரியில்லைன்னா அங்கேயே மத்தது பூரா சரியில்லாம போயிடும். அதனாலதான் இந்த தலைவாசலை நினைச்சு அழுகிறேன் என்று ஹஜரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. அப்ப அஹ்ரத்துங்க கூடியது கபரு என்று சொல்லக்கூடியது செத்து போய் பொணமா கிடக்கக்கூடிய மையக்கரை வெளியில தான், உள்ளுக்குள்ள அங்க ஒரு உலகம் இருக்குது. நண்பர்கள் இருக்கிறாங்க, பேசுறாங்க, பழகுறாங்க. நான் ஹதீச சொல்றேன் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். எவ்வளவு நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் தெல்ல தெளிவா அழகாக சொல்லியிருக்கிறாங்க. ஹதீஸ்ல வருது அபு அய்யூப் அன்சாரி ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன நஃப்ஸல் மூமினி இதா குபிசத் تتلقاها اهل الرحمه من عند الله كما يتلقى البشير في الدنيا. દુનિયાல ஒரு மனுஷன் மௌத் ஆயிட்டான்னு சொன்னா அவனை எதிர்பார்த்து அவனுடைய நண்பர்கள் பந்து மித்திரர்கள் சொந்தக்காரர்கள் வரவேத்து நிக்கறாங்களா ஆகரத்துல. எப்படி இங்க இருந்து ஒருத்தர் உள்ளூர்ல இருந்து வெளியூருக்கு போயிட்டு திரும்ப வரும்போது ஹஜ் போயிட்டு திரும்ப வர்றாரு எல்லாரும் வந்து வரவேக்கறாங்க பாருங்க. துபாயில இருந்து மாப்பிள போறாரு எல்லாரும் வரவேக்கறாங்க பாருங்க. வேற இடத்துக்கு போயிட்டு வரும்பொழுது எப்படி உங்களுடைய உலகத்துல நீங்க வரவேற்றுக்கிறீங்களோ அதே மாதிரி இங்கிருந்து கடந்து போகக்கூடிய இறந்து ஒருத்தர் போறாருன்னு சொன்னா நமக்கு கவலையா இருக்கும். இங்க இருக்கிறவங்களுக்கு பிரிவு, அவங்களுக்கு ஒரு பெரிய ஜெகஜோதி. அவங்க அங்க சந்திப்புகள் நடக்குது, முலாக்காத்துகள் ஏற்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்தில் நீங்கள் எப்படி சந்தித்துக் கொள்வீர்களோ இதை போன்றே சந்திப்பு நடக்கிறது. நல்ல நிலையில இருந்தா ஆகரத்துல அங்கே அமையாங்காவது அதாபுல மாட்டிக்கிட்டாத்தான் வம்பு. நல்ல நிலையில இருக்கிறாங்கன்னு சொன்னா இங்கே போகக்கூடிய மனுஷனும் நல்ல நிலையில போறான், இமானோட போறான், நல்ல அமலசாலியோட போறான்னு சொன்னா இவனுக்கு கவலை இல்லை. மௌத்தாறு வரைக்கும் தான் கவலை, மௌத்தா போயிருமோ மௌத்தா போயிருமோ மௌத்தா போயிருவோம். மௌத்தாயிட்டு அதுக்கு பிறகு அவனுக்கு ராகத்து. இருக்கிறவங்களுக்கு கவலையா இருக்கும், கொஞ்ச நாளைக்கு இருக்க தெரிஞ்சு அதுக்கு பிறகு அதையும் மறந்துடுவாங்க. ஆனா அவங்களுக்கு இங்க இருந்து மாறி போன உடனே பெரும் உலகமே இருக்குது. அந்த உலகத்துல பெரிய சந்தோஷத்தோட அவர்கள் எதிர்கொள்றாங்கன்னு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. சொல்றாங்க யாரா இறந்து போயிட்டா அங்க ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறவங்க இல்ல, அவங்க எல்லாமே பார்த்துட்டு தானே சொல்லுவாங்க. நமக்கு தான் கபோதிக கண்ணு தெரியாது. கண்ணு உள்ளவங்க சொல்றாங்கன்னா ஏத்துக்கணுமா இல்லையா, வரணுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வரவேத்து இவர் போன உடனேயே அங்க இருக்கிறவங்க எல்லாம் முன்னால போய் கழிஞ்சவங்க போய் சேர்ந்தவங்க சொல்லுவாங்களா, இப்ப ஒண்ணு அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இப்பத்தே வந்திருக்கிறாரு, உலக கவலை கஷ்டம் எல்லாம் அனுபவிச்சு சோர்ந்து போய் வந்திருக்கிறாரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபயகூலூன உன்ஸுரு அஹாக்கும் ஹத்தா யஸ்தரீஹ ஃபைன்னஹு கான ஃபீ கர்பின் ஷதீதின். உன்னுடைய சகோதரருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் ராகத்தை எடுக்கட்டும், ரொம்ப கவலைப்பட்டு உலகத்துல பாடுபட்டு வந்து சேர்ந்திருக்கிறார். உண்மைதானே, படாத வாடுபட்டு இங்கிருந்து போயிருப்போம், நம்ம கஷ்டம் இங்கேயோட முடிஞ்சு கபருடைய எல்லையோட அங்க போயிட்டமாக்கும் ராகத்து. அப்பவும் சொல்றாங்க கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அப்புறம் பேசுவோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் ஆழ்ச்ச பண்ண ஃபயஸ் அலூனஹு அவங்க எல்லாம் கேட்கறாங்க, வந்த மனுஷரை பார்த்து மாதா பால ஹுலான் அந்த நம்ம நண்பர் நேரம் எப்படி இருக்கிறாரு கேட்கறாங்களா, ஹயாத்தா இருக்கிற ஆளுகளை பத்தி அவங்க எப்படி இருக்கிறாங்க. இப்போ மாதா ஃபழலத்து ஃபுலானத்து அந்த பெண்ணு இருந்துச்சு அந்த மாதிரி நான் நல்லா இருக்கா, நம்ம வெளியூரில் வந்தால் கேட்டுக்கிறோமா இல்லைங்களாங்க, அக்கா நல்லா இருக்காங்களா, அண்ணே நல்லா இருக்காரா, என் நண்பன் அவர் தான் அவன் எப்படி இருக்கிறான், எது வரைக்கும் இப்போ ஹல்த ஜப்பஜத்து ஃபுலானத்து அந்த பொண்ணு ஒன்று இருந்துச்சு அது கல்யாணம் ஆயிடுச்சா, ஊர் மாறி போனது மாதிரி, ஊரை விட்டு மாறி போனா எப்படி நம்ம கேட்டுக்கிறோமோ சகோதரர்களே அதே மாதிரி கேட்பாங்கன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்து சொல்றாங்க சகோதரர்களே. ஃபைதா சஹலு, சில பேரை கேட்பாங்களா இந்த ஆள் இருந்தான் அவன் எங்க, அவன் ரொம்ப நாள் ஆச்சு மௌத்தாயி கொஞ்சம் சொல்லுவான் போனால், இல்லையே நம்ம ஜமாத்துல வந்து சேரலையே அவன், ஓஹோ ரூட்டு மாறிடுச்சு போல இருக்கு அப்ப சொல்லுவாங்க. பைதா மாத்த ரஜுலுன், பைதா சாலுஹு அன் ரஜுலின் மாத்த கபுலஹு, முன்னால் இறந்து போன ஒரு மனிதரை பற்றி அவர்கள் இவனிடத்துல வினவும் பொழுது இப்ப இவன் சொல்லுவான் இன்னஹு கத் மாத்த கபுலி, அவன் நான் வர்றதுக்கு முன்னாலே இறந்துட்டானே. அப்ப சொல்லுவாங்களாம் ஆஹா இறந்துட்டானா வரலையே நம்ம ஜமாத்துல வந்து சேரலையே, இன்னால் இல்லாஹி வ இன்னால் இலை, அவங்க ஓதுவாங்களா, நான் ஓதல அவங்களே ஓதுவாங்களா, காலு இன்னால் இல்லாஹி வ இன்னால் இலைஹி ராஜிஊன் ஸஹப ஸஹப பிஹி இலா உம்மில் ஹாவியா ஃபபிஸத்தில் உம்மு வபிஸத்தில் முர்பியா, சொல்லுவாங்களா ஓ நரகத்துக்கு போயிட்டான் போல இருக்குது அவன், மோசமானதாச்சே, ஆஹா நம்ம நன்மை இப்படி வழிதவிரி போயிட்டானே என்ற கவலையில் அல்லாடுவார்கள் என்று நபிகள் பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இறந்து போயிட்டாங்க இவன் அப்படியே கிடப்பான் ஒண்ணும் சம்பந்தம் இல்ல தான் இல்ல சகோதரிகளே, பெரும் தொடர்பு இருக்குது. அதனாலதான் அந்த பிஷருடைய தாயார் உம்மே பிஷர் ரழியல்லாஹு அன்ஹா வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க, நாயகமே எங்க கூட்டத்தாரில் நிறைய பேர் இறந்துகிட்டே இருக்கிறாங்க, என் மகன் இப்ப இறந்து போயிட்டாரு, இப்ப இங்க இருந்து போறாரு, இவங்கெல்லாம் என்ன ஆவாங்க என்ன ஆவாங்க, அஹல் தத்தாரஹுல் மௌத்தா, மரணித்தவர்கள்லாம் இங்க ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகமாக்கிடுவாங்களா தெரிஞ்சுக்கிடுவாங்களா அப்படி கேட்கும் போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி யா உம்ம பிஷ்ரின், எந்த அல்லாஹுடைய கையிலே என்னுடைய உயிர் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் உம்ம பிஷ்ரே, இன்னஹும் லியதஆரஃபூன கமா தத்ஆரஃபு தைரு ஃபி ரூஸி ஷஜரி, அல்லாஹ் சொன்னாங்க இங்கிருந்து போகக்கூடியவங்க ஒருத்தர் மற்றவங்கிட்ட எப்படி பழகுவாங்கன்னு சொன்னா, எப்படி ஒரு மரத்துல குருவிகள்லாம் ஒன்னா சேர்ந்து உட்காந்து பேசுதா இல்லையா, ஒரு மரத்துல குருவிகள்லாம் உட்காந்து கீ 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 நமக்கு கீக்கின்னு தாங்க கேட்கும், அது அதனுடைய பாசைங்க, அது ரொம்ப திறமையான பாசை, ஒரே கீழ அத்தனை அர்த்தமும் வரும், நம்ம தான் சத்தத்தை மாத்தி மாத்தி சொல்லணும், வார்த்தையை மாத்தி மாத்தி சொல்லணும், ஆடு மே மேண்டு தான் சொல்லும் எல்லாமே அதுலயே வருது, அது கா காண்டு தான் சொல்லும் எல்லாமே அந்த பாசையிலேயே வந்துருது, இது கீ கீன்னு தான் சொல்லும் எல்லாமே அதுலேயே வந்துருது, நம்மளோட திறமையா பேசுற கூட்டம்னு அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நிச்சயமாக அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிடுவாங்கன்னா, கமா தத்தாரஃபு தைரு ஃபி ரூஸி ஷஜரி, மலையுடைய மரத்துடைய கொப்பிலே உட்கார்ந்து குருவிகளும் பறவைகளும் எப்படி உரையாடி கொள்ளுகின்றனவோ அது போன்று இங்கிருந்து செல்லக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் கலந்து பேசுவார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகையினால இறந்தவங்க என்ன முடிஞ்சு போச்சு, பெரிய பெரிய அவுலியாக்களே சொல்றாங்க, பெரிய குடும்பம் தான் வலிமார்களே, கேட்ட உடனே இன்னக்கல்லா துஸ்மி உல் மௌத்தா ஒரு ஆயத்தை படிக்கிறது, மரணித்தவர்களை நீங்கள் கேட்க வைக்க முடியாது, கபரில் போனவர்களுக்கு நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது, எந்த அந்த ஆயத்து எந்த நபி மேல இறங்குச்சோ அந்த நபி நமக்கு இப்படி வளர்க்குறாங்க, அங்கே பேசிக்கிடுவாங்க சந்திச்சுக்கிடுவாங்க அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உரையாடுவாங்க, இப்ப நான் அடுத்து வர்றேன் நம்ம பேசுறது கேட்குமா, நம்ம ஓதுறது உங்களுக்கு போய் சேருதா, நம்ம செய்யக்கூடிய நன்மைகளை பார்த்து எதிர்பார்த்து இருக்கிறாங்களா இல்லையா, நான் அடுத்து சொல்ல வர்றேன், அங்கே போய் ஒரு உலகம் இருக்குங்கிறத முத விளங்குங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உரையாடி கொள்றாங்கிறத விளங்குங்க, சந்தோஷ நிலையில வாழ்க்கையை கழிக்கிறாங்கிறத விளங்குங்க, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இன்னும் யத்தஆரஃபூன கமா தத்தஆரஃப தைரு ஃபீ ரூஸி ஷஜரி, மலை மரத்துடைய கொப்புகளிலே பறவைகள் அமர்ந்து எப்படி உரையாடி கொள்கின்றனவோ ஒன்று மற்றொன்றை விளங்கி கொண்டிருக்கின்றனவோ அதே போன்றுதான் இங்கிருந்து செல்லக்கூடியவர்களை எதிர்பார்த்து நின்று அங்கு வரவேற்று நின்று உரையாடுவார்கள் சேர்ந்து வாழ்வார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார். இந்த ஹதீஸை கேட்டதிலிருந்து அந்த உம்மே பிஷருங்க கூடிய தாய் சஹாபியா பெண்மணி யார் மௌத்துடைய நிலையில இருந்தால் வருவாங்களா, ஹதீஸ்ல வருது வந்து என் மகனுக்கு போய் சலாம் சொல்லுங்க, மகன் போறீங்க என் மகனை சந்திக்கிறீங்க போய் சலாம் சொல்லுங்க, அப்ப ஏதோ ஊருக்கு போறது மாதிரி போறீங்கல்ல சலாம் சொல்லுங்க சொல்லி விடுறோமா இல்லையா, என் மகனுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கணும், எத்தனையோ சஹாபாக்கள் மரணிக்கக்கூடியவர்களை பார்த்து சொல்லுவார்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போய் என்னுடைய சலாமை எத்தி வையுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் சகோதரர்களே. ஹதீஸுடைய கிரந்தங்களிலே நிறையவே இருக்கிறது. அத்தனை பேரும் அத்தாட்சி பூர்வமானதுதான். கபருடைய வாழ்க்கையிலே செத்து மண்ணை போட்டு முடிந்து விட்ட கதை அல்ல. அங்கே ஆகரத்தில் தான் எழுப்பப்படும், அதற்கு பிறகு இவர்களுக்கு எந்த தொல் இல்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாடுறாங்க, பேசுறாங்க, நலன்களை விசாரிக்கிறாங்க, இறந்தவங்களை பத்தி கேட்பாங்க, இருக்கிறவங்களை பத்தி கேட்பாங்க, திருமணம் ஆகாதவங்களை பத்தி விசாரிக்கிறாங்க. இத்தனை ஒரு நடைமுறை இங்கே இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி காட்டுறாங்க. அருமை சகோதரர்களே, இந்த வழிமுறை இதுதான் முஸ்லிம்களுடைய சரியான கொள்கை, சரியான சித்தாந்தம். மற்றவங்கள்ட்ட இருக்கலாம், தூக்கி போட்டாங்க முடிஞ்சு கதை என்ன ஆச்சுன்னு, அவன் போறது போவாங்க, அங்கே போய் அனுபவிக்கிறோம் அனுபவிக்கலாம். நமக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை காட்டி கொடுத்தார்கள் என்பதை நாம் முன்னால் வைத்து பார்த்தால், இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. கபருடைய வாழ்க்கை ஒரு உன்னதமான வாழ்க்கை, நல்ல நிலையிலே அவர்கள் சென்று விடுவார்களே ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு உலகத்தில் இருப்பதை போன்றே மிகவும் அழகாக அங்கே இருப்பார்கள். இது சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, ஒருத்தர் வரலாற்றில் ஆதாரபூர்வமா அல்லாம இப்னு கையும் சொல்லக்கூடியவங்க, நிறைய பேர் இங்கே உலமாக்களுக்கு தெரியும், அதுலேயும் அரபு உலகத்தில் ரொம்ப மரியாதைக்குரியவங்களாக கருதப்படக்கூடியவங்க அல்லாம இப்னு ஜௌசி, அல்லாம இப்னு கையும், இது போன்றவங்கெல்லாம் அவங்கள பெரிய மதிக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள். அவங்க எழுதியிருக்கக்கூடியது ஏதோ இவங்க வந்து ஏதோ கபரு அவ்வளோ போய் பாத்தியாவுதர முஜாவிர்கள் எழுதி வச்சுட்டாங்க போல இருக்கு நினைச்சிடாதீங்க. பலமான இமாம்கள் எதையும் அறிவை வச்சையே எல்லை அறிவை வைத்தே எடை போடும் அளவிற்கு அவர்கள் சிறந்து விளங்கிய உலமா பெருமக்கள் தான் இதை எழுதியிருக்கக்கூடியது. ஹதீசுகளை ஒன்று சேகரித்து நமக்கு எடுத்து சொல்லுகிறார்கள் கபரில் இருக்கக்கூடிய நிலை என்ன என்பதை. வரலாறு என்று பார்த்தால் ஏராளமாக இருக்கிறது, ஏராளம் அதில் எழுதியிருக்கிறார்கள், எத்தனையோ விஷயங்களை அதில் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். சரி, அடுத்து நம்ம இப்போ உலகத்திலிருந்து போயிடுறோம், போனதுக்கு பிறகு உலகத்தில் இருந்து ஓதக்கூடியவங்க ஓதுதலை, சொல்லக்கூடியதில் சொல்ல, பேசக்கூடியதை பேச்சுக்களை கபராலியை கேட்குறாங்களா இல்லையா, இல்லாட்டினா நமக்கு அவங்களுக்கும் தொடர்பே இல்லாமல் ஆயிடுதா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தா சகோதரர்களே, அதுவும் இல்லை. அல்லாஹ்வுடைய கிருபையால் ஹயாத்தா இருக்கக்கூடிய நம்முடைய ரூஹும் மௌத்தா போனவர்களுடைய ரூஹும் சந்திச்சுக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எங்க சந்திக்குது, எங்க சந்திக்குது சொல்லுங்க, தூக்கத்துல, அதான் கனவுல. நடக்குதா இல்லையா, கனவுல எத்தனையோ பாக்குறமா இல்லையா, எப்படி பாக்குறீங்க, நினைக்காமையே படுத்திருப்பீங்க, வர்றாங்களா இல்லையா, பல செய்திகள் அவங்க சொல்றது சரியாகவும் ஆகுதா இல்லையா, அப்ப இது பொய்யுன்னு ஆயிருமா, நமக்கு அவங்க தொடர்பு இல்லைன்னு ஆயிடுமா, இல்ல சகோதரர்களே. அறிஞர் பெருமக்கள் எழுதியிருக்கிறாங்க, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ரெண்டு விதமான ரூஹ் இருக்கு, நல்லா விளங்கி. ஒரு ரூஹுக்கு பேரு ரூஹுல் ஹைவானின்னு பேர், ஒரு ரூஹுக்கு பேரு ரூஹுல் ஹைவானி, இன்னொரு ரூஹுக்கு பேரு ரூஹுல் ரப்பானி. இதுல நம்ம தூங்க ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகுதுன்னு தெரியுமா, அருமை சொல்ல, இது உண்மை. அதாவது ஆய்வுல மிக சரியாக எழுதப்பட்ட ஆய்வுரை இது, பல நூல்கள் எழுதியிருக்கிறாங்க, நம்பத்தகுந்த ஆட்களால் எழுதப்பட்ட ஆய்வுரைகள். இது கப்சா இல்லை, கதை இல்லை, இல்லாட்டினா நீங்க வேற பதிலே சொல்ல முடியாது. கனவுங்கிறது என்ன, நபிகள் பெருமானார் சொல்லாலுன்னு சொன்னாங்க, கனவு என்பது ஒரு மூமினுக்கு கிடைத்த நுபுவத்துடைய ஒரு பகுதி என்றார்கள் பெருமானார் சொல்லால். எப்படி நபிக்கு வகி வருதோ, நபிக்கு வகி வரும், ஹயாத்தா இருந்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வகி கொண்டு வருவாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு மூமினுக்கும் வகியுடைய ஒரு பகுதியாகத்தான் கனவு வருகிறது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 46 பங்காக பிரித்து அதில் ஒரு பங்கு தான் நுபுவத்தை, 46 என்ன கணக்கில் அது, அது அல்லாஹ்வுக்கும் தெரியும் ரசூலுக்கும் தெரியும். ஒரு வகியுடைய 46 பங்காக இந்த கனவு இருக்கிறது, ஆகையினால் கனவில் நடப்பவைகளும் நிச்சயமானவை உறுதியானவை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஹதீஸில் வருது, அவங்க எப்ப சுபு தொழுதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காருவாங்க, உட்காந்து சொல்லுவாங்க, நான் என்ன கனவு பார்த்தேன் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, சஹாபா கிட்ட கேட்பாங்க நீங்க என்ன கனவு பார்த்தீங்க, அந்த கனவை கேட்பாங்க, அந்த கனவுக்கு உண்டான தாத்பரியங்களை சொல்லுவாங்க, விளக்கங்களை சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆள் பேசுறாருங்க, யாரோ ஒரு தாய்க்கு முதிர்ந்த தாய் வந்து கனவுல சொன்னாங்களா, இந்த இடத்துல ஒரு குடியை நட்டு வைன்னு சொன்னாங்கத்தா, அதுக்காண்டி குடி நட போறேன் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிச்சான். அதுக்கு இந்த ஆள் சொன்னாரு, பேச்சில் நான் கேட்டேன், பேர சொல்ல வேண்டியதில்லை, ஏன் கனவுல வந்து மொய்தீன் அப்துல் கார் உன்னை விளக்க மாத்தால அடிக்க சொன்னாரு, அதனால நான் அடிக்கிறேன்னு அடிச்சாராம். பாருங்க, கனவை கிண்டல் பண்றதுக்கு அட கொடி ஏத்தணும்னா அதுக்கு என்ன அர்த்தம், கொடியை நடுறதுன்னா அதுக்கு என்ன தாத்பரியம், எத்தனையோ இருக்கலாம், உனக்கு தாத்பரியம் விளங்கல வேற சொல்லு, அல்லது விளங்கினவங்கள்ட்ட போய் கேளு, இருக்கலாமா இல்லையா? கனவுடைய விளக்கங்கள் வந்து அது உரியவங்கள்ட்ட போய் கேட்கணும், சலீல் ஹபீபா அபில் ஹபீப, அறிவாளிட்ட கேட்கணும், அல்லது ஆத்ம நண்பன்ட்ட கேட்கணும் கனவுடைய விளக்கத்தை. நமக்கு வாட்டுக்கு நடி வழிகாட்டப்பட்டிருக்கு. அல்லாமா இப்னு சீரின் மிகப்பெரிய கனவு விளக்கம் சொல்றதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி திகழ்ந்தவர்கள், ஹதீசுக்களா வல்லுனர். ஒரு தடவை அவங்கள்ட்ட கனவுல உட்கார்ந்துருந்தாங்களா, ஒரு ஆள் வந்து சொன்னாராம், அதிரத்து நான் பாங்கு சொல்றது மாதிரி கனவு கண்டேன், இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டாங்க. கனவுல பாங்கு சொல்றது மாதிரி கண்டேன். இன்னொரு விஷயம், பாங்கே கனவு மூலமா தான் நமக்கு அறிமுகமாச்சு. நம்ம சொல்ற பாங்கெல்லாம் இருக்கு பாருங்க, இது ஏன்டா ஒரு கனவு மூலமா தான். ஹதீஸ்ல வருதுல்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு மக்களை எல்லாம் எப்படி ஒன்று கூட்டுறது பள்ளியாசல்ல, யோசிச்சாங்க, ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க. ஒருத்தரும் தன்னுடைய கருத்துக்களை சொன்னாங்க. சில பேர் சொன்னாங்க குச்சியை குச்சியால் அடிக்கலாம், மணி அடிக்கலாம். சில பேர் சங்கு ஊதலாண்டாங்க, சில பேர் நெருப்பை பத்த வச்சு மேல உயரமா புகையை கலப்பலாண்டாங்க. அப்ப பல பேர் சொல்லும் போது சங்கு ஊதுறம்னு சொன்னா அவன் யகுதி ஊதுறான், அது மாதிரி ஆயிரும், பள்ளியாசல கூப்பிடறானா அவன் கோயிலுக்கு கூப்பிடறானா தெரியாது. மதீனாவில் யகுதிகள் நிறைய இருந்தாங்க. இந்த குச்சி மேல குச்சி அடிக்கிறது இருக்குதே, மணி அடிக்கிறது, இது ஈசாயிகள் கிறிஸ்தவர்கள் செய்யறாங்க, அவனுக்கு நமக்கு வித்தியாசம் தெரியாம போயிடுமே. சரி, புகையை கலப்பலாம், நெருப்பை காட்டி மலையில புகையை கலப்பி விட்டோம்னா புகை பறக்கும் போது ஓக நேரம் ஆயிடுச்சுன்னு பாப்போம். இது எல்லாரும் அந்த பக்கம் திரும்பி பார்க்கணுங்கிற கட்டாயம் இல்ல. மலைகள வந்துருச்சுன்னா புகை கதி என்ன ஆகுறது, அப்ப எப்படி நெருப்பு எரிக்கிறது, கூடியாது. இப்ப கடைசியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி எல்லாரும் போவோம், பின்னால் அல்லாஹ் ஏதாவது ஒரு தீர்ப்பை கொடுப்பான் அப்படின்னு எல்லாரும் போனாங்க. அப்ப ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு சொன்னாங்க, தற்காலிக முடிவா தெருவுல போய் அசலா அசலான்னு ஒரு சத்தம் கொடுத்துட்டு வந்துட்டான் என்னான்னு. தற்காலிகமா அடுத்த முடிவு வர்றதுக்கு முன்னால பள்ளிவாசல்ல ஜனங்களை கூட்டுறதுக்காக வேண்டி தெருவுல ஆள் அனுப்புறது. இந்த வடக்கு தெருவுல போய் அசலா அசலான்னு, தெக்கு தெருவுல போய் ஒரு தெரு அசலா அசலான்னு சொல்லிட்டு ஜனங்க வந்துருவாங்க, கூட்டி தொழுதரலாம். இந்த நிலையில பிரிந்து போனாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த கூட்டத்தில இருந்த ஒரு சஹாபி, அவருக்கு ரொம்ப கவலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முடிவை எட்ட முடியலையே, அதுல சொல்ல முடியலையே, ஏதாவது ஒரு வழி கிடைச்சா நல்லா இருக்குமே, நம்ம ஒரு யோசனை சொல்ல முடியலையே. அவர் தன்னையே பட்டுக்கிட்டு சரி போவோம் விதி அப்படின்னு தூங்கினார். தூங்கின உடனே ஒருத்தர் கனவுல வந்தார். பாருங்க, பாங்குடைய எப்படி அது ஏற்படுத்தப்பட்டதுன்னு நம்ம சட்ட நூல்கள் ஹதீசுடைய நூல்கள் எழுதப்பட்டிருக்கு. அவர் படுத்து தூங்கின உடனே ஒரு மனுஷன் தலையில குச்சிகளை வச்சுக்கிட்டு குச்சி வேணுமா குச்சி வேணுமான்னு விற்கிறது மாதிரி, விறகு விற்கிற ஆள் மாதிரி வந்தார். இவர் கனவுலையே கேட்கிறாரு, யா அப்துல்லா ஹல் தபியு, எனக்கு நீ விற்பனை செய்வியா விற்பியான்னு கேட்கிறார். குச்சி விற்கிறவர் மாறாரு, விறகு விற்க வந்தவர். அவர் விறகு விற்க வந்தவர் வேணும்னா விறகு வித்துட்டு போக வேண்டியதானே. அவர் கனவுல கேட்டாரு, வாங்கி நீ என்ன செய்வேன்னு கேட்டான். அப்ப அதையே தெரியுது, அவர் விற்க வந்த ஆள் அல்ல, காட்ட வந்த ஆளுன்ட்டு. என்ன செய்வீங்கன்னு கேட்டார். கேட்டவன சொல்லார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தொழுகைக்கு கூட்டுறதுக்கானு சொன்னாங்க, இந்த குச்சியை வாங்கி ஏதாவது மரம்ல கட்டி அதில் அடிக்கிறது மாதிரி ஒரு ஏற்பாடு செய்யலாம்னு பாக்குறேன். எனக்கு அந்த கவலையினால நான் அதை நினைச்சு படுத்திருக்கிறேன், அதனால நீங்களும் வழிகாட்டுறீங்க, இதை கொண்டு வந்திருக்கேன், நபிக்கு வந்து ஒரு பிரயோஜனம் ஆகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்குன்னு சொல்ல. இப்ப அவர் சொன்னாராம், இதுக்காக கேட்குறீங்க, இதோட ஒரு நல்ல காரியம் சொல்லி தரட்டுமா, தொழுகைக்கு ஆளை கூட்டுறதுக்கு சொல்லுங்க, அதுக்கு தானே நாங்கள் இருக்கிறோம். சொன்ன உடனே அவர் உட்கார்ந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் பாங் சொன்னாராம் கனவுல. அந்த விறகு விற்க வந்த ஆளு விறகு வித்துட்டு போகாம விறகு விற்க கேட்ட நபரிடத்துல எதுக்காக நீ கேட்குறீங்கன்னு கேட்டு கடைசியில பாங்க சொன்னார். முழு பாங்க சொன்ன உடனே இவர் அவசர கதியில ஃபஜ்ர எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு போய் சொல்லணும்னு அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பி அதே மாதிரி சஹாபியுடைய பேரு. காலையில நேரம் ஆன உடனே விழுந்தடிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். நாயகமே நாயகமே, மாதிரி நான் கனவுல இந்த மாதிரி பார்த்தேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ருஹியா ஹக்கன், சத்தியமான கனவு இது. ஆனா சகோதரரே, உங்களுக்கு சத்தம் கொஞ்சம் கம்மியா இருக்குது, உயர்ந்த குரல் இல்லை, அதனால நீங்க இந்த பாங்கு கொஞ்சம் சத்தம் இல்லாம மெதுவா சொல்லுங்க. அந்த பிலால் அதை சத்தம் போட்டு அதிகம் உரத்து சொல்லுவார். பிலால கூப்பிட்டு சொன்னாங்க, பிலால் இதோ இவர் பார்த்திருக்கிறார், உங்களுக்கு சொல்லுவார், நீங்கள் அந்த அதையே நீங்கள் திரும்ப உரத்த குரலிலே மக்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் இவர் மெதுவா சொல்ல, அவர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அவர் அடிவிட்டார். பாங்கு பூரன் சொன்ன உடனே ஹஜரத் உமர் ரதியல்லாஹு வேட்டியை சரியா கூட கட்டாம இழுத்துக்கிட்டு ஓடியாங்க. சொன்னாங்க, நானும் இந்த கனவை பார்த்தேனே நாயன்மே, எனக்கு முன்னால் உங்களுக்கு யார் சொன்னது? இப்படி அந்த நேரத்தில் ஏறத்தால 10-16 சஹாபாக்கள் பார்த்தார்கள். அப்ப பாங்குடைய ஏற்பாடு சரியத்தை எதை வச்சாச்சு? இந்த கனவு வச்சுதான் ஆச்சு, கனவை வச்சுதான் ஆச்சு. அன்பு சகோதரர்களே, அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவை பத்தி கேட்பாங்க, கனவுடைய சத்தியத்தை பற்றி அவங்க ஊர்த்தையும் எடுத்து சொல்லுவாங்க, தாத்பரியங்களை சொல்லுவாங்க. சமயத்துல தாத்பரியம் புரியாதவங்க புரியவங்கிட்ட கேட்கலாம். அது இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அதே மாதிரி கேட்கப்பட்டது, நான் கனவுல பாங்கு சொல்றது மாதிரி பார்த்தேன் என்னான்ட்டு. அவர் இப்படியே ஆளை பார்த்தார், அங்கிட்டு காலண்டரை பார்த்தாரு, இங்கிட்டு டயத்தை பார்த்தாரு, இப்படி மேல இங்கேயும் பார்த்துட்டு நீ ஹஜ்ஜுக்கு போறப்பா இந்த வருஷம்னாரு. அவருக்கு சந்தோஷம், ஆஹா ஹஜ்ஜுக்கு போற வாய்ப்பு கிடைச்சிருச்சா. கொஞ்ச நேரம் ஆச்சு, இன்னொரு ஆள் வந்தான், அதுல நான் பாங்கு சொல்ல பார்த்தேன் கனவுல. அவர் ஆளை அப்படி பார்த்தாரு, இங்கிட்டு திரும்பினாரு அங்கிட்டு திரும்பினாரு, ஒழுங்கா சொல்லு எதை திருடிட்டு வந்திருக்க, கைய வெட்ட போறாங்கட்டாரு. அரசன்ட்ட புடிச்சு கொடுத்துறாரு, ஏதோ புடிச்சு கொடுக்க போறோம், இல்ல இல்ல இனிமேல் நான் திருட மாட்டேன், கவன் திருடிக்கிட்டு நான் அந்த ஆள், நீ திருட. அந்த ஆளும் கனவை பார்த்தாரு பாங்கு சொல்றதுதான், இந்த ஆளும் கனவுல பார்த்தாரு பாங்கு சொல்றதுதான். அவருக்கு சொன்னாங்க, ஏன்னா அவங்களுக்கு தாத்பரியம் புரிஞ்சவங்க, எல்லாருக்கும் புரியாது, நிலைமையை பார்ப்பாங்க, நேரத்தை பார்ப்பாங்க, ஆளை பார்ப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தாத்பரியத்தை சொல்லுவாங்க. உள்ளத்துல உதிக்கக்கூடிய விளக்கம் அது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி உதிக்கணுங்கிறது இல்லை, அவங்களுக்கு மனசுல அந்த மாதிரி வருது. அப்படி உங்க ஒருத்தருக்கு ஹஜ்ஜுக்கு போவீங்க, இன்னொருத்தருக்கு கையை விட்ட போறோம். அப்ப யாரோ கேட்டாங்களா, ஹஜரத் ரெண்டு பேரும் ஒன்னதான் சொன்னான், பாங்கு சொல்றதுதான், ரெண்டு பேருக்கு தாத்பரியம் மாற்றமா போச்சுதே. அப்ப கேட்டோன்னு சொன்னாங்களா, அவனை பார்த்தேன், அவனுடைய ஈமான் என்னுடைய மனசுல பட்டுச்சு, ஒரு உண்மையானவங்கிறது தெரிச்சு. அப்ப இவன் உண்மையான நில காலத்தை பாக்குறேன், ஹஜ்ஜுடைய காலம் நெருங்கிக்கிட்டு இருக்குது, அந்த காலத்தையும் யோசிச்சிருக்கிறாங்க. இதை பார்த்ததுக்கு பிறகு நினைச்சு இவனுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்குதுன்னு குரான்ல அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன அந்த ஆயத்தை வச்சு நான் விடிவு சொன்னேன். ஹஜ்ஜை பற்றி நீங்கள் அதான் கொடுங்கள், அல்வின் அதான் கொடுங்கள் அப்படிங்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்ன அந்த ஆயத்தை என் உள்ளத்துல அல்லாஹ் அந்த இடத்துல போட்டான். இவரை பார்த்த உடனே, ஓஹோ அதின் பின்னாசி பில் ஹஜ், ஹஜ்ஜை பற்றி உண்டான அதானைத்தான சொல்லப்பட்டிருக்கு, இந்த மனுஷனுக்கு ஹஜ்ஜு உள்ளத்துல வந்திருக்கு. அந்த ஆயத்து உடனே நல்ல உள்ளமா இருந்தா அப்படி இறங்கும், நமக்கு எது வந்து உரையதோ தெரியல. சரி, அடுத்த மனுஷனுக்கு என்ன சொன்னீங்க? அவனை பார்த்தவனே எனக்கு உள்ளத்துல அல்ல ஒரு ஆயத்தை போட்டான், என்ன போட்டான், இன்னக்கும் லசாரிகூன். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு சவாலா வருது, சத்தம் போட்டு அழைக்கக்கூடியவன் அழைத்து சொன்னா திருடிட்டு போறீங்க அரசனுடைய படிய. அப்ப திருட்டை பத்தி வரக்கூடிய அந்த ஆயத்துல அல்தன மஸ்தீனு வருது, அந்த ஆயத்தை எல்லாம் என் உள்ளத்துல போட்டா இந்த மனுஷனுக்கு. அப்ப இவன் ஏதோ திருடிக்கிட்டு இருக்காங்க தெரிஞ்சு, ஆயினாலதான் அவனுக்கு சொன்னேன். சகோதரர்களே, இப்படி விளக்கங்கள் இருந்துச்சு. கணவன் மனிதனுடைய மனிதனுக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். சரி, இந்த கனவு எப்படி ஏற்படுது? இது அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க, மனிதன் இடத்துல ரெண்டு விதமான ரூஹ் இருக்குது, ஒரு ரூஹ் ஹைவானி, இன்னொரு ரூஹ் ரப்பானி. அதாவது இறைவனின் பக்கம் சார்ந்து நிற்கக்கூடிய ஒரு வகை ரூஹ், இன்னொன்னு உயிர் வாழ்வதற்காக வேண்டி இருக்கக்கூடிய ஒரு ரூஹ். ஆட்டு மாட்டுலயும் இருக்கும், ஆட்டுக்கும் ரூஹ் இருக்குது, மாட்டுக்கும் ரூஹ் இருக்குது, ஈக்கு கூட இருக்குது, இருக்குதா இல்லையா, எல்லாத்துக்கும் இருக்குது. சரி, நான் கேட்கிறேன், ஈ எத்தனை நாள் வாழுது உலகத்துல சொல்லுங்க பார்க்கலாம், கொஞ்சம் குடுங்கட்டி கொடுங்க. ஈக்கு வயசு என்ன சொல்லுங்க, கொசுவுக்கு சொல்றாங்க, ஈக்கு நான் கேக்குறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஈக்கு வயது 44ண்டாங்க. உம்ரு ஸுபாபி 40 சனத்தன் வ குல்லு ஸுபாபி பின்னாரி இல்லன் நஹல, ஹதீஸ்ல வருது. உம்ரு இந்த ஈயுடைய வயது 40 நாள், 40 நாளைக்கு ஒருத்தர் செத்துக்கிட்டே இருக்குமா, அதே மாதிரி இந்த எல்லா ஈயும் உலகத்துல வந்த ஈ ஊரான் நரகத்துக்கு வந்து சேருமா விசாரிக்கிறதுக்காக வேண்டி நம்மளை இங்க தொல்லப்படுத்துதா இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு ஈயும் ஒட்டகம் அளவுக்கு இருக்குமா? இங்க எல்லா வகையான ஈயும் நரகத்துக்கு வந்து சேரும், ஒரு ஈ மட்டும் நரகத்துக்கு வராது. அது தேனி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏண்டா தேனி உன்னதமான பழக்கம் கொண்டது, கொஞ்சம் தொல்லை கொடுக்கறது மாதிரி கொட்டத்தான் செய்யும், ஆனா மனுஷனுக்கு தர்றது தேன். ஃபீஹி ஷிஃபாவுல் லின்நாஸ், மனிதனுக்கு சுகம் இருக்கிறது என்று அல்லாஹ்வினால் சொல்லப்பட்டது. வஔஹா ரப்புக இலன் நஹ்லி அனித்தகிதி, குர்ஆனுடைய ஆயத்துல வருது. அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான் தேனிக்காக வேண்டி, அங்கங்கே போய் நீ தேனை திரட்டு, அதை கொண்டாந்து சேருங்கக்கூடிய கட்டளைக்கு கட்டுப்பட்டு மக்களுக்கு பலன் தரக்கூடிய செயலை மட்டும் செய்தான் தேனி. அதனால அதுக்கு நரகத்து கிடையாது, நரகம் கிடையாது. ஆனா இந்த ஈ இருக்குதே, நம்ம ஈ இருக்குதுங்க, அது எப்படி இருக்குது? வாசனையிலையும் உட்காரும், நாத்தத்திலையும் உட்காரும், நல்லதுலையும் உட்காரும், கெட்டதுலையும் உட்காரும். குறிப்பா நம்ம மூக்குலதான் வந்து உட்காரும், விரட்ட விரட்ட திரும்ப வந்து அங்கேதான் உட்காரும். ஈக்கு அரபில் என்ன சொல்ற தெரியுமா? ஜுபாபுமாங்க. ஜுபாபுனா என்ன அர்த்தம்? ஜுப்பா ஆபமா, ரெண்டு வார்த்தை இணைச்சு. ஜுப்பண்டா விரட்டப்பட்டதுன்னு அர்த்தம், ஆபண்டா திரும்ப வந்ததுன்னு அர்த்தம். விரட்டப்பட விரட்டப்பட திரும்ப வந்துகிட்டே இருக்குமா, நீங்க விரட்டி விரட்டி விடுங்க திரும்ப வந்துகிட்டு. அதான் கேட்டான் கலீஃபா, பனு அப்பாசியாவுடைய கலீஃபாக்கள்ல மந்திரியை பார்த்து கேட்டாராம், இந்த ஈ இந்த சனியை எதுக்கு எப்ப பார்த்தாலும் மூக்குல வந்து உட்காருதுன்னு? நம்ம பெருமையை குறைக்கிறதுக்காக வேண்டிய அரசரேண்டா, உண்மைதானே? அங்கேதான் நேரம் வந்து உட்காரணும், உன் தகுதி இதுதான் அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி. அதனால அது நல்லதையும் கேட்டதையும் இணைச்சு வச்சிருக்கக்கூடியதுதான் ஈ. ஆனா தேனி நல்லதை மட்டும் கொடுக்கக்கூடியது. அதனாலதான் நல்லதை மட்டும் தரக்கூடிய தேனியை அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்புவதில்லை. குல்லு ஸுபாபி ஃபின்னாரி இல்லன் நஹல, ஹதீஸ்ல இருக்குது. எப்படி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் தொழுக தஸ்பி ஓது நோம்பு வை அப்படி மட்டும் சொல்லிட்டு போகல, தத்துவார்த்தங்களை கொடுத்தாங்க பாருங்க. அவங்க எங்க போய் டாக்டரி பட்டம் வாங்கினாங்க, டிகிரி எங்க வாங்கினாங்க? அல்லாஹ் கொடுத்த இல்மு 40 நாள் தான் அது வாழுதுன்னு சொல்லக்கூடிய வயதையும் குறிச்சு. அது மட்டுமல்ல, இதா வகால் ஸுபாபு ஃபீ தாமி அஹதிக்கும் ஃபம் குலூஹு சும்மன் குலூஹு ஃபைன்ன ஃபீ இஹ்தா ஜனாஹைஹி தான் வ ஃபில் உஹ்ரா தவான் அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய உணவுகள்ல ஈ விழுந்துருச்சுன்னு சொன்னா அந்த ஈய ஒரு தடவை முக்கி எடுத்து வெளியே தூக்கி போடுங்க, அங்கேயே விளங்கணும். எதுல முக்க சொல்லியிருக்கிறாங்க? நல்ல சுட சுட தண்ணி இருந்துச்சு உள்ள முக்குனா என்ன, எல்லாம் பீஸ் பீஸா போயிடும். அது சொன்னது பச்சை தண்ணியில, சொன்னது சர்பத்துல. எது இலகக்கூடிய பொருள்களோ, சூடாகாமல் இருக்குதோ, திடப்பொருளாக இல்லாமல் இலகும்படியான பொருள் இருக்குதோ அதுல சொல்லப்பட்டது. ஹதீச விளங்குறதுக்கு நல்ல அறிவு வேணுங்க, கண்டவன்லாம் விளங்க முடியாது. டக்குன்னு எடுத்து சொல்ல ஆரம்பிச்சோம்னா ஏடா கூட மாத்தான் விளங்குவான். அப்படின்னா பிரியாணி விழுந்துச்சுன்னா ஒரு தடவை அதையும் சேர்த்து பிரியாணியுடைய கறி ஆக்கிடலாமான்னு கேட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரியில சொல்லல. நபிகள் பெருமானார் சொல்ல முக்குங்கன்னு சொல்றது, மூழ்கடிங்கன்னு சொல்றதுல இருந்து பச்சை தண்ணி ஷர்பத்து இது போன்ற பொருள்கள்ல ஈ விழுந்துருச்சுன்னு சொன்னா அது ஒரு தடவை மூழ்க வச்சு பின்னால எடுத்து பூசிருங்க. அதுக்கு காரணம்னு சொன்னாங்க, ரெண்டு இறகு இருக்குது ஈக்கு, அதுல ஒரு இறகுல விஷம் இருக்குது, இன்னொரு இறகுல விஷத்துக்கு முறிவு இருக்குதுன்னு நபிகள் நாயகம் சொல்லலாம். அது விழுகும் போது அந்த சனிய எதை வச்சு விழுகுமா? விஷத்தை தான் போட்டு விழுகுமா. அப்ப அதை பார்க்காம எடுத்து அப்படியே வீசிட்டோம்னு சொன்னா வெறும் விஷம் பரவி இருக்கும் அந்த தண்ணீர்ல, குடிச்சவங்களுக்கு கெடுதி வந்துடும். அதை முக்கிட்டோம்னு சொன்னா இன்னொரு இறகு முங்கிரும், விஷ முறிவு. இத நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஈ வரைக்கும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவை பத்தி சொல்லும் பொழுது அவர்களே, அந்த கனவுடைய தாத்பரியத்தை அறிஞ பெருமக்கள் சொல்றாங்க, இரண்டு வகையான ரூஹ் இருக்குது. ஒரு ரூஹு ரப்பானி, இன்னொரு ரூஹு பொதுப்படையானது, எல்லா உயிரினங்களுக்கும் உள்ள ரூஹு. அது ரூஹுல் ஹைவானின்னு சொல்லுவாங்க. ஹைவான் சொன்னா ஹயாத்தா உள்ள, நம்ம தமிழ்நாட்டுல ஹைவான் சொல்றோம், அந்த ஹைவான் இல்ல, ஹயாத்தாய் உள்ள பொருள், உயிரோட்டம் உயிரோடு இருக்கக்கூடிய பொருளுக்கு ஹைவான் சொல்றது. இப்போ ஒவ்வொரு உயிர் உள்ள பொருளுக்கும் உள்ள ஒரு வகை ரூஹு, இன்னொரு ரூஹு ஒரு ஸ்பெஷல் ரூஹு. ரப்பானி என்று சொல்லக்கூடிய இறைவனை சார்ந்து நிற்கக்கூடிய ஒரு ரூஹு, மனிதன் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இந்த ரெண்டு ரூஹு இருக்கலாம். ஒரு ரூஹு அதுல ஆடு மாடு ஒட்டக அத்தனை ஈ பொருள் எல்லாமே சேரும். இன்னொரு ரூஹு மனிதனுக்கு மட்டுமே கிடைச்ச ரூஹு. மனுஷன் தூங்கும் போது என்ன ஆகுதான், அந்த ஹைவானி ரூஹு இருக்குதே உயிர் உள்ள எல்லா ரூஹு, அது மட்டும்தான் மனுஷன்கிட்ட இருக்குதான். இன்னொரு ரூஹு இருக்கு பாருங்க, அது பிரிஞ்சு போகுதான். பிரிஞ்சு எங்க போகுது? நல்ல மனுஷனா இருந்தா லௌக மஹ்ஃபூல் வரைக்கும் போகுதான். கெட்ட மனுஷனால தான் கண்ட கண்ட இடத்துக்கு போயிடும், போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போயிடும். நல்ல ரூஹாக இருந்தால் எங்க போவோம், லவ் மஹபூல பார்க்குதான். இவருடைய முன்னோர்கள் இறந்து போயிருப்பாங்களே, அந்த ரூஹல் எங்கேயாவது வருமா? பாப்பா இந்த பார்க்கில் வா, ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறோம், பேசுகிறோம் பாருங்க. அது மாதிரி அந்த ரூஹல் எதிர்பார்க்குமா? இந்த ரூஹும் போய் பேசு, கலந்து பேசி அங்கே முடிவுகளை சொல்லப்படுதான். இன்னது நடக்க போகுது, இன்ன நடக்குதா இல்லையா, நாட்டில் எத்தனையோ நடந்ததை சொல்லுது, நடக்கிறத சொல்லுது, நடந்து போன காரியங்களையும் சொல்லுது, நடக்க போறதையும் சொல்லுது. அது பொய்ன்னு சொன்னா நடந்துச்சே, நாலு நாளைக்கு பிறகு நடக்குதுன்னு சொன்னது நடந்துச்சே இல்லையா? அப்ப ரூஹுகள் உலகத்தில் இருக்கக்கூடியவருடைய ரூஹும், அங்கே மறுமையில் இறந்து போய் அங்கே கபரிலே போயிருக்கக்கூடிய ரூஹுகளும் உலகத்திலேயே இருக்கும் போதே சந்தித்துக் கொள்கிறது. எங்கே சந்திக்கிறது? தூங்கக்கூடிய மனிதன் இடத்துல இருக்கக்கூடிய ரூஹை ரப்பானி பிரிந்து செல்கிறது. இறந்து போனவருடைய ரூஹும் ஒரு இடத்துல இருக்கிறது, எந்த இடம் நம்ம சொல்ல முடியாது, அது போய் பார்த்தாத்தே தெரியும். இங்கே தெரியாது. ஆலா இல்லியின் குரான்ல வருது, ஹதீஸ்ல வருது, ஒரு இடம் இருக்குது நல்லவர்கள் சேரக்கூடிய இடம் இருக்கு. இங்கே எப்படி நம்ம ஒரு இடத்த முடிவு செஞ்சுக்கிறோமா இல்லையா, கோட்டை மசிதில் இருக்குது அல்லது குவைத் மசிதில் சேருங்கன்னு சொல்றது மாதிரி, அவங்களுக்கு எல்லாம் ஒரு இடத்த நிர்ணயிச்சிருக்கிறான். இந்த ரூகம் அந்த ரூகம் கலந்து பேசுது, கலந்து பேசி பல விஷயங்களை பரிமாறிக்கிறாங்க, அவங்க சொல்லியும் கொடுக்குறாங்க. ஹதீஸ்ல வருது, ஹதீஸ்ல வருது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்ததாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, அடுத்து சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கு சகோதரர்கள். இப்படி சொன்னா தான் இது, இதன் மூலமா தான் விடிவே ஏற்படுது. இல்லை, கனவுக்கு விளக்க யாரும் சொல்ல முடியாது. நம்ம இஸ்லாமிய சரியத்துடைய சித்தாந்தத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு, பிரிஞ்சு போகக்கூடிய ரூஹுல ரெண்டு ரூஹும் பிரிஞ்சிருச்சுன்னா மையத்து, ரூஹை ஹைவானியும் போயிருச்சு, ரூஹை ரப்பானியும் போயிருச்சுன்னா மையத்து. ஒரு ரூஹு பிரிஞ்சிச்சு, ரப்பானி பிரிஞ்சிச்சு, ஹைவானி இருக்குதுன்னா தூக்கம், தூக்கம் அது. அதனாலதான் சொல்றோம் தூக்கத்தை பாதி மவுத்துங்கிறோம். ரெண்டு ரூஹும் ஒரே நேரத்தில் கூட வாங்கிருச்சு லீவு அப்படின்னா போயிட்டாரு, கட்ட போயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை ரப்பானி மட்டும் பிரிஞ்சிருக்கு, ஹைவான் இங்கே இருக்குதுன்னு சொன்னால் அது தூக்கம். அதனால தான் சரியத்தில் தூக்கத்தை என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு, சிறு மவுத்து, மவுத்துன்னே இருக்குது. தூங்கும்போது என்ன துவா ஆகுதுறீங்க, அல்லாஹும் பிஸ்மிக்க, ரொம்ப பேர்த்துக்கு அர்த்தம் தெரியாது, தெரிஞ்சுட்டா ஓத மாட்டான். அல்லாஹும் அல்லாஹ்வே பிஸ்மிக்க, உன் பேரை கொண்டு அமுத்து நான் மவுத்தாகிறேன்னு அர்த்தம். ஐயோ மௌத்தாகிறோமா அப்படின்னு சொல்லிடுவா, உண்மைதான் மௌத்தாகிறதுனா நம்ம அர்த்தம் தெரியாம ஓதிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹும் பிஸ்மிக்க அமுத்து வாஹியா, நான் மரணிக்கவும் செய்கிறேன், பிறகு உயிர் உயிராகவும் நான் எழுகிறேன், அல்லாஹ்வே அதை கொடுத்த உனக்கே எல்லாம் சொல்றோம் நம்ம. அதே மாதிரி எந்திரிக்கும் போது என்ன செய்யறோம், என்ன துவா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். மௌத்தா போனதுக்கு பிறகு இனி ஹயாத்தா எழுப்பி விட்ட அல்லாஹ்வுக்கே எல்லா போகணும். இப்ப மௌத்தா தான் கிடந்திருக்கான். அப்ப தூக்கம் என்பது ஒரு மௌத்து, பாதி மௌத்து, அன்னவ்மு நிஸ்ஃபுல் மௌத் சொல்லுவாங்க தமிழ்ல, சிறு சிறு மரணம் வாங்க, சிறு மௌத்தும் வாங்க. இப்ப ஏன் மௌத்து அதை சிறு மௌத்துங்கிறோம்னா, ஒரு ரூஹு பிரிஞ்சு போயிருச்சு, ஒரு ரூஹு தான் எஞ்சி நிக்குது, ஒரு ரூஹு தான் எஞ்சி நிக்குது, இன்னொரு ரூஹு பிரிஞ்சு போயிருச்சு. பிரிஞ்சு எங்க போகுது, எங்க போகுது, அங்கேதாங்க கடவு வர்றது. போய் சந்திக்கிறாங்க, அவங்க இவங்களும் பேசுறாங்க, இவர் அப்படியே பாக்குறாரு மணக்கண்ணில், நம்ம தாதா வந்தாரு, நானா வந்தாரு, அம்மா வந்துச்சு, உம்மம்மா வந்துச்சு, உமப்பா வந்தாங்க, பாக்குறாங்களா இல்லையா, பெரியவர் வந்தாங்க, வந்தாங்க, ரொம்ப நல்ல மனுஷரா இருந்தா அவளியாக்களை பார்த்தாங்க, இன்னும் நல்ல மனுஷரா இருந்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தாங்க. இருக்குதா இல்லையா, இந்த ரூஹுகள் போய் சந்திக்கிறது தான் இது. இந்த சந்திப்பு நிச்சயமா முடியும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க, எல்லாருக்கும் தெரியும், உடலோடும் போனாங்க, உயிரோடும் உடலோடும் போனாங்க. அங்கே போய் சந்திச்சாங்க இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து, அங்கே போய் சந்திச்சாங்க மூசா அலைஹி ஸலாத்து, அங்கே போய் சந்திச்சாங்க இன்னார இன்னார. அவங்கெல்லாம் உடலோட இருந்தாங்களா இல்லை, உங்கள் உயிரோட தான் இருந்தாங்க, உயிர் இருந்துச்சு, உயிரை சந்திச்சாங்க. வருது ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்துட்டு போய் கேட்டாங்களாம், கியாமத்து எப்போ வரும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாம், இந்த இளமெல்லாம் எனக்கு தெரியாது. அடுத்து மூசா அலைஹி ஸலாத்துட்டு போனாங்க, எல்லாருமே திரும்பி கடைசி ஈசா அலைஹி ஸலாத்துட்டு வந்து கேட்டாங்களாம். இப்போ ஈசா அலைஹி ஸலாம் சொன்னார்கள்லாம் கியாமத்து எப்போ வரும் எனக்கு தெரியாது, ஆனால் அல்லாஹ் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்குறான், என்ன, தஜ்ஜாலுன்னு வருவான் ஒருத்தன், ரொம்ப பேர் வருவான், அதில் ஒருத்தன் தலைமையாக வருவான், தஜ்ஜாலுன்னு ஒருத்தன் வருவான், அவனை போட்டு தள்ளுற வேலையை எனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறான், அதுக்கு முன்னால் கியாமத்து வராது. இது வேணா எனக்கு தெரியுது அடையாளமா, தஜ்ஜாலுன்னு ஒருத்தர் வருவான், என்னை அல்லாஹ் உலகத்துல திரும்பி அனுப்புவான், அனுப்பி அவனை கொலை செய்ய வைப்பான், என் கையால நான் கொலை செய்வேன், அதுக்கு பிறகுதான் கையாமத்து. இந்த அளவுக்கு தான் என்னால சொல்ல முடியும், மற்றபடி கையாமத்து எப்பன்னு சொல்ல முடியாது. இப்ப ரூஹோட ரூஹு சந்திக்கிறாங்க, நபிகள் நாயகம் சல்லாலி சந்திருக்கிறாங்க. அதே நிலைதான் இங்க இருக்கும் போதும் நான் அவளியாக்களை பார்த்தேன்னு சொன்ன பொய்யா, அதுல என்ன அப்ப பொய் வந்துச்சு? உண்மையா இருக்கலாமா இல்லையா? உள்ள எவ்வளவு சுத்தமா இருக்குதோ, அந்த ரப்பானி ரூஹ் எந்த அளவுக்கு அவனுக்கு பரிசுத்தமானதாகவும் பண்படுத்தப்பட்டதாகவும் இருக்குதோ, அந்த அளவிற்கு உள்ள பெரியார்களை அவன் பார்க்கறான். அவளை உள்ள பெரியார் அவுலியாக்களை பார்க்கலாம், நபிமார்களை பார்க்கலாம். மூசா, என்னுடைய சகோதரர் ஒருத்தர் இருந்தார், இறந்துட்டார் இப்பத்தான், அவர் ஹஜரத் மூசா அலை இஸ்லாத்தை பார்த்தாராம். மூசா அலை இஸ்லாத்தை பார்த்ததுக்கு பிறகு மூசா அலை இஸ்லாம் அவனுக்கு நன்றி சொன்னாங்களாம், சுக்ரியாப்பான்னாங்களா, என்ன நன்றி சொல்றீங்கன்னு கேட்டாங்களாம். அவர் ஒரு தடவை துவா செஞ்சாராம், அவர் சொன்னது அல்லாவே, மூசா அலை இஸ்லாத்துடைய இந்த பனு இஸ்ரவேலுடைய கூட்டத்தில் ரொம்ப பேரை நீ பன்றியாவும் நாயாவும்லாம் மாத்தின, குரங்காவும் மாத்திருக்கிற, இப்போ மின்ஹும் ஜால மின்ஹும் கரதத்தவள் ஹனாசீரவ அபதத்தாவூத்துன்னு சொல்லியிருக்க, மனுஷ படைப்பா படைச்சிட்டு இந்த பன்றியா மாத்தி அவனை கொண்டிருக்கிறே, அவங்க திரும்ப மனுஷ உருவம் கொடுத்துட்டா நல்லா இருக்குமேன்னு சொன்னாராம். துவாவில் அவர் எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கிறார் பாருங்க, நம்ம உம்மத்தையெல்லாம் தாண்டி பனு இஸ்ராயில யோசிச்சு அவனுக்கு கொடுத்த அதாப நினைச்சு அல்லாவே இதை கொஞ்சம் மாற்றம் கொடுன்னு சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கனவுல வந்து சொன்னாங்களாம், நன்றிப்பா, என் சமுதாயத்தை நினைக்கக்கூடிய அந்த தன்மையை அவனுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்னு சொன்னாங்க. இப்போ ரூஹு எந்த அளவுக்கு பரிசுத்தமாகுதோ சகோதரர்களே, அந்த அளவுக்கு உண்டான முலாக்காத்துக்கள் நடக்குது, பெரியார்கள்ட்ட போகுது. இது சரியான விளக்கம், இது இஸ்லாத்திரிய சிந்தாத்தெல்லாம் எனக்கு விளக்கம் கிடைக்க முடியும், வேற எந்த இதுலையும் சொல்ல முடியாது. ஏன் கனவு வருது, கனவுக்குரிய தாத்பரியம் இதுதான். அருமை சகோதரர்களே, இந்த ரூஹுகள் சந்தித்து கொள்ளக்கூடிய நிகழ்வு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் இருந்த சஹாபாக்களுக்கு நடந்துச்சு. ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நான் முடிக்கிறேன், சங்கடமா இருந்தா சீக்கிரம் முடிச்சேன் இல்லையா, நடந்துடலாம். ஒரு சந்தர்ப்பம் சம்பவம் ஒண்ணு வருது சகோதரர்களே. ஒரு சஹாபி சாபித் பின் கைஸ் பின் ஷம்மாஸ், நல்ல பேரை ஞாபகம் வைங்க, சாபித் பின் கைஸ் பின் ஷம்மாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஒரு நல்ல சஹாபி. இவங்க ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அழுத நிலையில வந்தாங்க, அழுகிறாங்க. என்ன செய்யறாங்க, அழுதுட்டு ஏன் வர்றாங்கன்னு கேட்டா, இவங்க கொஞ்சம் சத்தம் உயர்ந்த சத்தம், உங்களுக்கு சத்தம் போட்டு பேசுவாங்க, சிலருக்கு இயல்பாவே குரல் கொஞ்சம் உயர்ந்த குரலா இருக்கும். குர்ஆனுடைய ஆயத்து வந்து, யா அய்யுஹல் லதீன ஆமனு லா தர்ஃபவு அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபியி வலா தஜஹரு லஹு, குர்ஆனுடைய ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், உயர் நபிக்கு முன்னால உயர்ந்த சத்தத்தோடு உரத்த குரலோடு ஒரு காலத்திலும் பேசாதீர்கள், பேசுவீர்களே ஆனால் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போகும். யாரும் சத்தம் போட்டு பேசிடக்கூடாது, நம்மள மாதிரித்தனங்க அவர் ஒரு மனுஷன் சொல்றவனுக்கு வேணும், சரிதா? இன்னைக்கும் கபருல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, நாயகமே எண்ணற்ற பேர்கள் உங்களுக்கு கபருல வர்றாங்களே, வருவாங்களே, வரக்கூடிய கபருல பார்த்து கனவுலையும் கேட்டிருக்கிறாங்க, இவர்களை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருவர்களாக நான் புரிந்து கொள்கிறேன், அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சலாமுக்கும் நான் பதில் சொல்லுகிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஹதீஸ்ல இருக்குது, ஏராளமான பேர்களுடைய கனவு காட்சிகளை கண்டிருக்கிறாங்க, நடந்திருக்கு நிகழ்வுகள். நான் எங்கேயோ கதையுடைய கிதாப்ல இருந்து சொல்ல, ஒரு பெரிய அறிஞர் ஆய்வாளருடைய கிதாப்ல இருந்து எடுத்து இந்த தகவல் நான் உங்களுக்கு தர்றேன். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி இலகுவாக நினைச்சிட கூடாது. ஏன் போறீங்கன்னு கேட்கிறான், படுவாய் போய் ஹஜ்ஜுக்கு போறேன், மதீனாவுக்கு ஏன் போறேன், நபியை பார்க்க வேண்டியது கட்டாயமா கேட்கிறான், இந்த மூதேவியை பார்க்கணும் போல இருக்கு. மார்க்கத்தை விளக்க வந்தவர்கள் மாதிரி இப்ப சாபித்து பின்ன கைசு பின்ன ஷம்மாஸ், சில சஹாபாக்கள் இந்த ஆயத்தை இறங்கிய பிறகு வாயில கற்களை போட்டுக்கிட்டாங்க, பேசவே இனிமேல் கூடாது நபியுடைய மஜ்லிஸ்ல போய், நம்மளை அறியாம சத்தம் பெருசா போயிடும், நம்முடைய அமல்கள் வீணா போயிடும், அப்படி பயந்து. அதுல இந்த சாபித்து பின்ன கைசு பின்ன ஷம்மாஸ் ரதி அல்லாஹு தாலா அன்பு என்ன செஞ்சாங்க, இந்த ஆயத்தை இறங்கினதுக்கு பிறகு வீட்டுல வந்து கதவு போட்டு உள்ள உட்காந்துட்டாங்க, வெளியவே போறதில்லை, போனா நபிட்டு தான் போகணும், வேற யார்ட்டையும் போகக்கூடாது. அங்கே போய் என் சத்தம் உயர்ந்த குரல்ல வந்து அமல் போயிருச்சுன்னா என்ன ஆகுறது? உள்ள கதவை சாத்திக்கிட்டாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க, யாரு வர்றாங்க யாரு வரல கேட்பாங்க, உண்மையான மூமினா இருந்தா விசாரிப்பாங்க, எங்க காணா இன்னால, இந்த நபர் எங்க போயிட்டாங்க. லட்சக்கணக்காக இருந்த சஹாபாக்களை பிரிச்சு ஒவ்வொருத்தரா தெரிஞ்சு முனாஃபிக்க வராட்டி கேட்க மாட்டாங்க, போறான் நபிக்கு தெரியும், யாரு முனாபிக்குங்கிறது தெரியும், தெரியாம இருந்ததில்ல, ஆனா சொல்லல, வெளியே வெளியே சொல்லல. ஏன்னா வெளிரங்கத்திலேயாவது அவன் இணைஞ்சிருக்கட்டும், அல்லாஹ் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தா ஈமானுடைய பாக்கியம் கிடைச்சாலும் கிடைச்ச போகட்டும் அப்படிங்கிறதுக்கான நபிக்கு தெரியும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் இப்ப கேட்பான். இருக்குது ஹஜரத் ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரழியல்லாஹு ஸாஹிபு ஸிர்ரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பர்சனல் செக்ரட்டரியா இருந்தவங்க. அவங்க அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் லிஸ்ட் கொடுத்திருந்தாங்க, இங்க மதீனாவில் எத்தனை பேர் முனாஃபிக் நம்பர் ஒன்னு நம்பர் ரெண்டு நம்பர் மூணு போட்டு லிஸ்ட் கொடுத்திருந்தாங்க. ஹதீஸ்ல சரித்திரத்துல வருது ஹஜரத் உமர் ரழியல்லாஹு வந்து அழுது கேட்பாங்களா, ஹுதைஃபா என் பேரும் லிஸ்ட்ல இருக்குதா, சிரிச்சுக்கிட்டு பேசாம இருந்துருவாங்க, இருக்குன்னு சொல்லக்கூடாது இல்லைன்னு சொல்லக்கூடாது, வெளியே சொன்னதாய் போயிருமே. ஈமான்தாரிக்கு தாங்க ஈமானை பத்தி பயம் வரும், அவனுக்கு தானே வரும். வீட்டுல சொத்து இருக்கிறவன் தான் கள்ள பய வந்துருவானு பயப்படுவான், வெறும் பயலுக்கு எதுக்கு பயம் வருது, அவன் தான் நிம்மதியா அலைவான். நமக்கு ஈமான் போயிருமோ நம்ம அமல் போயிருமோ, இந்த பயம் ஈமான்தாரிக்கு தான் வரும். ஹஜரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்பாங்களாம், ஹஜரத் ஹுதைஃபா சிரிச்சுக்கிட்டு பேசாம இருந்துருவாங்களாம். முழு லிஸ்ட் அவங்கள்ட்ட இருந்துச்சு, முழு லிஸ்ட் இருந்துச்சு. பிற்காலத்துல ஹஜரத் ஹுதைஃபத்துல இவ்வாறு சில பேருக்கு சொல்லியும் இருக்கிறாங்க, ஏன்னா நபிக்கு எப்படி தெரியும் எவனாவது கேள்வி கேட்டா தெரியணுமா இல்லையா அதுக்காக ஒருத்தன்ட்டு சொல்லி வச்சிருந்தாங்க ஒருத்தர்கிட்ட. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜரத் சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ பார்த்தாங்க, ஆளை காண ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு காணாமே. அப்ப கேக்குறாங்க ஃபஃபக்கதஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசலஹு வாரிசல இலைஹி யஸ்அலுஹு மா கபரு, ஆள் அனுப்புனாங்க வீட்டுக்கு என்ன ஆச்சு போய் பார்த்துட்டு வாப்பா ஏன் அவர் காணாமே. அப்ப அவங்க தகவல் சொன்னாங்க, கூப்பிட்டு வந்தவன என்ன எங்க போயிட்டீங்க, வீட்டுல கதவை பூட்டி உள்ளுக்குள்ளே இருந்துட்டேன், ஏன் இருந்தீங்க. அவர் சொன்னாரு யா ரசூலல்லா அன ரஜுலுன் ஷதீது சௌதி அஹாஃபு அன் யகூன கத் ஹபித அமலி, நான் கொஞ்சம் உயர் இயற்கையாவே சத்தம் போட்டு பேசுற குணம், உங்க மஜ்லிஸ்ல இருந்து சத்தம் போட்டு பேசி என்னுடைய அமல் வீணா போயிருமோங்கிற பயத்தினால அமலை பாதுகாத்துக்கிறக்கான உன் முன்னாலேயே வராம உட்காந்துக்கிட்டேன், சத்தம் போட்டு பேச போய் அமல் போயிருச்சுன்னா என்னவாகும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டு சொன்னாங்களா, சகோதரரே நீங்க அப்படி இல்லைனா எப்படி பெரிய சுப செய்தி அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமலை வீணடிக்கப்படக்கூடிய நபர்கள் நீங்கள் இல்லை ஷம்மாசே, சாபித்து பின்ன கைசு பின்ன ஷம்மாசே, நீங்க அந்த நிலையில் உள்ளவர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீ ஹைரோடையே வாழ்வீர்கள் ஹைருடைய மரணத்தையே பெறுவீர்கள், உங்களுடைய ஈமானுக்கு பந்தகம் வராது, உங்களுடைய அமல்கள் அழிந்து போகாது, உங்களுக்கு எந்த அபாயம் நிலையும் ஏற்படாது, என்னுடைய புறத்திலிருந்து சுப செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள், தயீசு பி ஹைரின் வ தமூது பி ஹைரின், அதனால நீங்க ஏன் போறீங்க, இயற்கையா இருக்கிறது என்ன செய்ய முடியும், அதை ஒன்றும் குறையில்ல, வாங்க மஜ்லிஸுக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சார், கொஞ்ச நாள் வந்தார், அல்ஹம்துலில்லாஹ் வந்ததுக்கு பிறகு திரும்ப அழுக ஆரம்பிச்சார், என்னத்துக்கு அழுகிறீங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான் இன்னொரு ஆயத்து இறங்கியிருக்கு, இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபஹூர், பெருமையா படோடபமா இருக்கிறால அல்லாஹ் பிடிக்காது அல்லாஹ் விரும்ப மாட்டான்னு ஆயத்து வந்துருச்சு, நான் அழகா உடுத்த விரும்புறேன், நான் நல்ல தலைமை பதவியா இருக்கணும்னு விரும்புறேன், அப்ப என் தலைக்கணம் கொஞ்சம் அதிகமாயிருச்சு போல இருக்குது, நான் நட்டப்பட்டு போயிட்டேனே அல்லாஹுடைய பார்வையில் அல்லாஹுக்கு பிடிக்காத நபரை நான் போயிட்டனோ அப்படிங்கக்கூடிய கவலையில அழுதுகிட்டு வந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு துவா கொடுத்தாங்க, சொன்னாங்க லஸ்த மின்ஹும், நீங்க அந்த லிஸ்ட்ல வரமாட்டீர்கள், தன்னை சுத்தமா வச்சுக்கிறது தலைமையேற்று நடக்கணும்னு விரும்புறது இது பெருமைக்கு அடையாளம் அல்ல, அல்லாஹு ஜமீலும் யுஹிப்புல் ஜமால, அல்லாஹ் அழகன் அழக விரும்புறவன், அடியார்கள் அழகாக இருக்க வேண்டும் என்பதையும் விரும்புறான், பெருமை என்பது உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது, மற்றவனையெல்லாம் மட்டம் தட்டி ஏன் அளவுக்கு ஒருத்தர் இல்லைன்னு நினைப்பான் பாருங்க அதுதான் பெருமை, நான் நல்லா இருக்கணுங்கிறது நினைக்கிறது பெருமை அல்ல, அழகா இருக்கணும்னு விரும்புறது பெருமை அல்ல, நல்லா உடுத்தணும்னு விரும்புறது பெருமை அல்ல, அது உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது, மற்றவனை தாழ்த்தி என்னை தலையை தூக்குவேன் அல்லவா அதுதான் பெருமை, அந்த குணம் சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஷே உங்களிடத்தில் இல்லை, உங்களுக்கு துஆ செய்கிறேன் லஸ்த மின்ஹும் பல் தஈஸு ஹமீதன் வ துக்துலு ஷஹீதன் வ தத்குலுல் ஜன்னா, அழகான வாழ்க்கை வாழ்வீர்கள் புகழுக்குரிய வாழ்வை பெறுவீர்கள், எப்படி துஆ கொடுத்தாங்க பாருங்க, ஷஹாதத்துடைய மௌத்தை பெறுவீர்கள் முன்னாலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகழுக்குரிய வாழ்வை பெறுவீர்கள், வீர மரணத்தையும் அடைவீர்கள், வெற்றிகரமாக ஜன்னத்திலே நுழைவீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், தஈசு ஹமீதன் வ துக்துலு ஷஹீதன் வ தத்குலுல் ஜன்னா. எவ்வளவு பெரிய சுபச்செய்தி சகோதரர்களே! ஒரு சாதாரண சஹாபியா இருக்க முடியுமா? ஏனோதானன்ற சஹாபியா இருக்க முடியுமா? நபியுடைய புறத்திலிருந்து இத்தனை பெரும் சிறப்பை பெற்ற சஹாபி, இவரை சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம் தான் நான் அதை சொல்றதுக்குத்தான் சொல்றேன். இந்த நபரை தெரிஞ்சுக்கிறனுங்கிறதுக்காக வேண்டி, ஏன்னா சமயத்துல சஹாபியா எனக்கு படலம்பா, என் பார்வையில சஹாபியா தெரியலன்னு சொன்னாலும் சொல்லி போடுவானுங்க. அதனால சொல்றேன், ஹதீஸுகள்ல வருது இவர் எவ்வளவு பெரிய துவாவை பெற்றுக்கொண்ட அவர் சஹாபி சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிறப்பான வாழ்க்கை வாழ்வீர்கள், ஷஹாதத் என்ற வீர மரணத்தை பெறுவீர்கள். நபி சொன்னது நடக்குமா நடக்காதா? எப்போ வந்து ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு காலம் வந்து 10:30 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் முடிக்கலாம். மிச்சமா இருந்தா நாளைக்கு சொல்லிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சொல்றேன், ஹத்தா மத்ரையில் ஃபஜ்ர் நான் உட்கார தயார். மற்றவங்களுக்கெல்லாம் சிரமம் ஆயிடக்கூடாதுங்கிறக்காக சொல்றேன். அருமை சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு ஆட்சி காலம், நான் முன்னாலே சொன்னேன், 2.5 வருஷம் ஆட்சி பண்ணாங்க. அந்த காலத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவங்க சந்திச்சாங்க. முதலாவது பிரச்சனை, தன்னை நபி என்று வாதித்துக் கொண்டிருந்த ஒருவனை எதிர்த்து தாக்கி முசைலமான் நேற்று சொன்னேன் அல்லவா, அவனுடனே போர் புரிய வேண்டிய நிலைமை இருந்தது. போர் புரிய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே ஒரு படையை தயார் செய்திருந்தார்கள். அதிலே ஹஜ்ரத் உஸாமத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு தலைமை பதவியில் இருக்க செய்திருந்தார்கள். இவர் அதற்குள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மரணம் ஏற்பட்டு விடுகிறது. இந்த நிலையிலே அந்த யுத்தத்திற்கு பெரும் படை போகுது. அந்த படையில இந்த சஹாபியும் போறார். எந்த சாபி, என்ன பேர் சொல்லுங்க? சாபித் சொல்லுங்க. சாபித் இப்னு கைஸ், நல்ல பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனைய பேரை, எத்தனை ரன் அடிச்சானுங்க படபடன்னு சொல்றான், எத்தனை கோல் அடிச்சானுங்க படபடன்னு சொல்றான் நம்ம பயலுங்க. அவன் எத்தனை விக்கெட் எடுத்தானுங்க, என்ன மாதிரி பாடம்? இமாம் புகாரிக்கு ஹதீஸ் பாடமானது மாதிரி இவனுக்கு ரன்னு பாடம், விக்கெட் பாடம். ஒரு சஹாபியுடைய பேர் நல்ல ஞாபகம், என்ன பேரு? சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ். ஷம்மாஸுடைய மகன் கைஸ், கைஸுடைய மகன் சாபித். சாபித் அவர் பேர். அப்ப அவரை இந்த யுத்தத்துக்காக வேண்டி போறாங்க. படை தளபதி ஹஜ்ரத் காலித் இப்னு வலித் ரழியல்லாஹு அன்ஹு ஏற்று அந்த சூழ்நிலையில யமாமாவுடைய யுத்தம்னு சொல்லுவாங்க. யுத்தத்துக்கு போனதுக்கு பிறகு அங்கே கடுமையா அங்கிட்டு ஓடி யுத்தம் பண்றாங்க, அங்கிட்டு ஓடுறாங்க, விரட்டிக்கிட்டே வர்றாங்க, இவங்க பின்னால ஓடுறாங்க, அப்புறம் இவங்க விரட்டிட்டு போறாங்க. இவர் கூட சாலிம், அபு ஹுதைஃபா ரழியல்லாஹுனுடைய வளர்ப்பு மகனா இருந்தவர் சாலிம். நான் முன்னாலும் கூட சொல்லியிருக்கிறேன், அந்த பெரிய வயதுல பால் குடிக்க வச்சாங்கன்னு சொன்ன பாருங்க, அந்த சாலிம் ஆளை விட்டுறாதீங்க. அவரும் கூட இருக்கிறார். ரெண்டு பேரும் ஒரே இடத்துல போர் புரியும் போது இவர் சொல்றாரு, யார் சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மா, இதென்னப்பா இங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே நம்ம யுத்தம் பண்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல எல்லாம் நம்ம அப்படி நின்ற நிலையில யுத்தம் புரியுமே, இப்ப நமக்கு ஏன் ஓட்டமும் ஆட்டமும்? அப்ப நம்ம நிலைமை சரியில்லை, இங்கிருந்து தாண்டிடக்கூடாதுன்னு பள்ளம் தோண்டிக்கிட்டாங்க. தாண்டி இங்கிட்டு போயிடக்கூடாது, வர்றவனை அடிச்சு போட்டுக்கிட்டே இருக்கணும். பள்ளம் தோண்டி நின்று யுத்தம் புரிஞ்சாங்க, அதுல ஷஹீதாக்கப்பட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பான வாழ்க்கையும் கிடைச்சிச்சு, வீர மரணமும் கிடைச்சு. அதுக்கடுத்து தான் நிகழ்ச்சி நடக்க சொல்றேன். இவர் இறந்து கிடக்கிறார். இறந்து இருக்கிற நேரத்தில், ஷஹீத் ஆயிருக்கிற நேரத்துல மேல போட்டிருந்த ஒரு கவச உடை, உயர்ந்தரமான உடை, விலை உயர்ந்த உடை, அதை ஒண்ணு மாட்டி அப்படியே ஷஹீதாக்கி கிடந்திருக்கிறார். அந்த பக்கமா வந்த முஸ்லிம் படை வீரர்கள்ல இருந்து, சஹாபியா இருக்க முடியாது, அடுத்து வந்தவங்க யாராவது இருக்கும், சஹாபாக்கள் அல்லாதவங்களும் அதுல கலந்துதானே இருந்தாங்க. அவர் பார்த்தாரு, யுத்த காலத்துல இவர் மேல இருக்கக்கூடிய கவச உடைய நைசா கழட்டிட்டு போயிட்டாரு. யுத்த காலத்துல கிடைக்கக்கூடிய பொருளுக்கு கொள்ளை பொருள்னு சொல்லுவாங்க, அது எதிரிட்ட இருந்து கிடைக்கணும். இது தாம் படையில இருக்கக்கூடிய சக சகோதரருடைய கவச உடைய எடுத்துட்டு போறது பெரிய திருடு, அது மோசம். அவருக்கு என்ன ஆசை வந்துச்சு, மௌத்தா போயிட்டாரு, இனி எதுக்கு அந்த ஆடை நம்ம பயன்படுத்தி இங்கே யுத்தம் புரியலாம்னு நினைச்சிருக்கலாம். ஆனா தவறு தவறு தான், நடவடிக்கை தவறு, இதை எடுத்துட்டு போயிட்டார். எடுத்துட்டு போனதுக்கு பிறகு இது ஒரு நிகழ்ச்சி. இன்னொன்னு, அதற்கு சாபித்து முன்ன கைஸ் முன்ன ஷம்மாசரது எல்லாரும் யுத்தத்துக்கு வர்றதுக்கு முன்னால ஒரு அடிமையை உரிமையிட்டு வச்சிருந்தாங்க, அதை சொல்லல, அவன்கிட்ட உரிமை ஆயிட்டப்பான்ட்டு நினைச்சிட்டாங்க, ஆக்கிட்டாங்க, அவனுக்கு விஷயம் தெரியாது. சில பேர்கிட்ட கடனும் வாங்கி வச்சிருந்தாங்க, கடனும் கொடுக்கல. இந்த நிலையத்தில் ஷஹீதாக்கப்பட்டாங்க, இங்கிட்டு உடை திருடு போயிடுச்சு, எடுத்துட்டு போயிட்டாங்க. சகோதரர்களே, வாலா சாபித்தின் யௌமைதின் திருஉன் லஹு நஃபீஸத்துன். ஆதாரமான அந்த சரித்திர நூல்ல எழுதுறாங்க, விலையுயர்ந்த ஒரு கவச ஆடை இருந்துச்சு. ஃபமர்ரபிஹி ரஜுலும் மினல் முஸ்லிமீன ஃபஅஹதஹ, ஒரு முஸ்லிம்களுடைய படை வீரர்கள் இருந்து ஒரு ஆள் எடுத்துக்கிட்டாரு. இது நடந்ததுங்க அன்னைக்கோ அடுத்த நாளோ தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு நபருக்கு கனவு வந்துருச்சு. ஃபபைனமா ரஜுலும் மினல் முஸ்லிமீன நாயிமுன் இது அதாஹு சாபித்துன் ஃபீ மனாமிஹி. அந்த தூங்குற மனுஷனுக்கு ஹஜரத் சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் அவர்கிட்ட வந்துட்டார் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த தூங்குற மனுஷர்ட்ட வர்றார், வந்து சொல்றாரு, ஊசி கபி வசியத்தி, இந்தப்பா உனக்கு ஒரு வசியத்து செய்யறேன், நீ எங்கேயோ கனவு காங்கிறேன், கனவு தானே விட்டுறாத, கனவுலயே சொல்றாரு, ஊசி கபி வசியத்தின் ஃபையா கான் தகூல ஹாதா ஹுல்மன் ஃபதுதையாஹு. மெத்து கனவு, வீணான கனவு நினைச்சது வீணாக்கிறாத, உண்மையான ஒரு தகவலை சொல்லத்தான் உனக்கு கனவு சொல்றேன், என்னங்க சொல்லுங்க. இவர் கனவுல கேட்கிறார், ரெண்டு ரூஹும் சந்திக்குது. அந்த முஸ்லிமுடைய ரூஹும், ஹசாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் உலகத்தை விட்டு போனவர் அவருடைய ரூஹும் எங்க சந்திக்குது, கனவுடைய. நான் சொன்ன முதவே கனவு உலகமும் கபூர் உலகமும் ஒன்று, கனவு உலகமும் கபூர் உலகமும் ஒன்று, ஆலமுல் பர்சஹ்னு சொல்லுவாங்க. இது ஆகிறத்துக்கும் துன்யாவுக்கும் இடைப்பட்ட உலகம் இது, கனவும் அப்படித்தான் கபரும் அப்படித்தான், ஆனா உண்மையானது. அப்ப அவர் சொல்றாரு, நான் கனவு ஒன்னு விஷயத்த சொல்றேன் கேட்டுக்க, இன்னி லம்மா குதில்து மர்ரபி ரஜுலும் மினல் முஸ்லிமீன ஃபஅஹத திருஹி. நான் வீர மரணம் அடைஞ்ச ஷஹீதாக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு முஸ்லிம் என் பையன் பக்கம் கடந்து போனா அவர் என் கவச உடைய எடுத்துட்டு போயிட்டாரு. அவர் சொல்றாரு, என் கவச உடைய கவர்ந்துட்டு போயிட்டாரு. நான் வீட்டை சொல்றேன் கேட்டுக்கணும், வீட்டையும் சொல்றாரு. அவர் வீடு இந்த ஊர்ல, இந்த ஊர்ல கடைசி வீட்டு கடைசி ஊருடைய கடைசியில் இருக்கிறார். அங்க போய் பாருங்க, ஒரு குடிசை இருக்கும், அந்த குடிசைக்கு முன்னால ஒரு குதிரை நிற்கும், அடையாளம் சொல்றாரு. வாருங்க எங்க போஸ்ட்மேன் வந்து தகவல் கொடுத்த மாதிரி ஊருக்கு கடைசியில ஒரு குடிசை, அந்த குடிசைக்கு முன்னால ஒரு நீளமான குதிரை நிற்கும், அந்த குதிரைக்கு பக்கத்துல ஒரு ஒட்டக தொட்டி, ஒட்டகத்துக்கு ரெண்டு பக்கம் கட்டுறாங்கல்ல ரஹால் ரஹல்னு சொல்ற மாதிரி ஒட்டக தொட்டி இருக்கும், தொட்டிக்குள்ள ஒரு சட்டி இருக்கும், அந்த சட்டிக்கு கீழே வச்சிருக்கிறார். அதான் பலமான சரித்திர நூல், சஹாபியப்பட்டது, சஹாபியப்பட்டது கட்டுக்கதை அல்ல. ஊருக்கு ஒதுக்கு புறம் அடையாளத்துக்கு குதிரை கட்டி இருக்கு, குதிரைக்கு பக்கத்துல ஒட்டக தொட்டி கவுத்தி இருக்கும், ஒட்டக தொட்டிக்குள்ள ஒரு சட்டி கவுத்தி இருக்கும், சட்டிக்கு கீழே தான் என்னுடைய கவச உடை இருக்குது. அதனால நீங்க இத போய் படை தளபதி, என்னுடைய பகுதிக்கு தளபதியா இருக்கக்கூடிய காலித் இப்னு வலீத் சொல்லுங்க தகவல். ரழியல்லாஹு தஆலா சொல்லுங்க. ஒரு விஷயம் இது, ரெண்டாவது விஷயம் சொல்றேன். சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரழியல்லாஹு சொல்றாங்க, வைன்னி கதிம்துல் மதீனத்து அலா கலீஃபத்தி ரசூலில்லாஹி, வைதா கதிம்துல் மதீனத்து அலா கலீஃபத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம யஅனி அபா பக்ரி சித்திக் ஃபகுல் லஹு இன் அலைய மின தைனி கதா வ கதா வ ஃபுலானு மின் ரஃபீக் அதீக்குன் அதீக்குன் வ ஃபுலானு ஃபஅத ரஜுல ஃபஹாலிதன் ஃபஅக்பரஹு ஃபபாஸ இல திரஈ ஃபௌதிய பிஹி. மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு கலீஃபா ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு இடத்துல போய் சொல்லுங்க, நான் இன்ன இன்னாருக்கு இவ்வளவு கடன் தரணும், இவ்வளவு பேரை சொல்லி சொல்றாரு, இவருக்கு கடன் இவ்வளவு, இவருக்கு கடன் அவ்வளவு, இவருக்கு கடன் அவ்வளவு தர வேண்டியது இருக்குது, என்னுடைய அடிமையை நான் உரிமையிட்டு இருக்கிறேன், அந்த தகவலையும் தரணும், இதை போய் நீங்க சொல்லிடணும். ரெண்டு விதமான உபதேசத்தை அவர் செய்யறார். ஒன்னு காலித் இப்னு வலீத்ட்ட போய் சொல்லிருங்க ரழியல்லாஹு அன்ஹு, இன்னொன்னு அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு போய் சொல்லுங்க. சகோதரர்களே, நிகழ்வு எவ்வளவு உறுதியானதுன்னா, இந்த சம்பவம் ரஹிமஹுல்லா கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரஹிமஹுல்லா இன்தஹா மா ஸக்கரஹு அபு அம்ர். நான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு போய் சொன்னேன், அந்த கனவு பார்த்து அவர் சொல்றாரு, இங்க போய் பார்த்தா அந்த கவசம் உடையிருச்சு, அதை கிளப்பிட்டோம், புடுங்கிட்டு வந்துட்டோம். அங்க போய் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்ன உடனே இவங்க பண்ண வசியத்துப்படி யாராருக்கு கடன் கொடுக்க வேண்டியிருந்ததோ அந்த கடனை எல்லாம் செலுத்தினாங்க. எனக்கு தெரிய மௌத்துக்கு பிறகு வசியத்து செஞ்ச ஒரே நபர் சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் தான். அந்த வசியத்தை செயல்படுத்தவும் பட்டது இவரை பத்தி தான். நான் கேட்கறேன், இறந்து போனவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா இந்த நிகழ்வை என்ன சொல்றது? ஒரு சஹாபியில வாழ்க்கையில நடந்த ஆதாரபூர்வமாக சனதுடைய தொடரோட எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை மறுக்க முடியுமா? அருமை சகோதரர்களே, அதனால் இறந்து போறவங்களுக்கும் ஹயாத்தா இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கும் கனெக்ஷன் இருக்குது, இன்னைக்கும் தொடர்பு இருக்குது. எதிர்பார்க்கிறாங்க, ஹதீஸ்ல வருது, ஒரு அம்மா இறந்துச்சு, பார்க்குது ஒரு புள்ள, அவருடைய பொம்பளை புள்ள இறந்து போனது கபருக்கிட்ட. இந்த நூல்ல ஆதாரபூர்வமா எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ஊர்ல நடந்தது இந்த கொடியத்தை போன விளக்கு மாத்த அடிக்கிறேன்னு சொன்ன மாதிரி அந்த மாதிரி கதை இல்லை. இது தன்னுடைய மகளை கபருடைய ஓரத்துல பார்த்துச்சு, ஏன் மகளை இங்க உட்காந்துருக்கேன்னு கிடைச்சு. இல்ல, இந்த பக்கம் நேற்று ஒருத்தர் கடந்து போனாரு, இங்க அடங்கி இருக்கிற ஒரு பையனுடைய தாப்பனாரு, அவர் போகும்போது எப்பவுமே தன்னுடைய பிள்ளைக்கு மட்டும்தான் ஏதாவது ஓதிட்டு போவாரு சொல்லான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஈசால் சவாப் செஞ்சுட்டு போவாரு. நேத்து வரும்போது எல்லாம் நான் ஓதுனதை இந்த கபராளியை எல்லாத்துக்கும் கொடுங்கன்னு சொன்னாரு, எங்களுக்கு பெரும் பாக்கியம் கிடைச்சு, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அவர் செஞ்ச துவானால இன்னைக்கு அவர் வர காணாமேண்டு எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கிறார். அப்ப இங்கிருந்து போகக்கூடிய ஒவ்வொன்றையும் நூறு ஜிபாலு நூறு இதுல வருது, ஒளியுடைய மலைகளை போல இங்கிருந்து ஓதப்படக்கூடியதும் அனுப்பப்படக்கூடியதும் அவர்களுக்கு போய் சேருகிறதா எதிர்பார்க்கிறாங்களாம். எல்லாம் என் மகன் ஒண்ணு அனுப்பலையே, எல்லாருக்கும் வருதே, எந்த மகன் ஓதி அனுப்பாம இருக்கிறானோ, அல்லது நல்ல காரியங்களை செய்து நன்மைகளை சேகரிக்காம இருக்கா, சேர்த்து கொடுக்காம இருக்கிறானோ, அனுப்பிட்டு ரொம்ப கை சேதப்பட்டு அவங்க எதிர்பார்க்கிறாங்களா, எல்லாருக்கும் வருது, அவர் அனுப்பியிருக்கிறாரு, அதனுடைய பலன் அனுப்பிவிக்கிறாங்க, இங்கேயெல்லாம் வருது, எனக்கு வராம போச்சேங்கக்கூடிய ஆதங்கம் ஒவ்வொரு கபராளிகளுக்கும் இருக்கிறது என்ற நிகழ்வை காட்டப்படுகிறது. ஆதாரபூர்வமான நிகழ்வு வந்திருக்க சகோதரர்களே. ஆகையினால இன்னைக்கு நம்ம இறந்து போனவர்களுக்காக வேண்டி எத்தனை நன்மைகள் செய்ய முடியுமோ, அதுல இப்ப சொல்றாங்க குரான் ஓதுறது கூடாது, ஈசால சவாபு வேஸ்ட், அதே யாரோ சொன்னாங்க ஷேக் சாயிதுடைய கபர்ல போய் சொல்லி பாடுறான், பிச்சு போடுறத குத்திடுவானா, ஒரே குத்து சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ஆதாரம் என்னப்பா கூடாதுங்கிறதுக்கு எந்த ஆதாரம் இருக்க? ஆனா நம்ம சொல்றதுக்கு எத்தனை ஆதாரம் காட்டலாம்? குரான் ஓதுறதுனால ஏற்படக்கூடிய பலன்கள், அதில் சவாபை எடுத்து வைக்கக்கூடிய பலன்கள், அவர் எங்களை குற்றம் சொல்றதுக்கானு மௌலிசாக்காரர் ஆளுங்களை பார்த்து கத்தம் பார்த்தியா கத்தம் பார்த்தியா குறை சொல்றதுக்கு உண்டானது. அது நாங்கள் அதுக்குன்னே படைக்கப்பட்ட கூட்டம் மாதிரி அது பெரிய வக்கனையாக பேசி நான் கூட சொல்றது எவ்வளவு வாங்கிடுவாங்க அல்லது எவ்வளவு கொடுத்துருவாங்க, இதுக்கு எவ்வளவு கொடுத்துருவாங்க, அதை வச்சு யாராவது முதலாளி ஆயிட்டாங்கன்னு இருக்குதா? இல்லையே. ஆனால் எதிர்பார்த்திய பாருங்க எப்படி எந்த நிலையில இருக்கிறாங்கட்டு, அதை கம்மியா வாங்குறான்னு கவலையே என்னமோ எனக்கு அது வேற தெரியல. அருமை சகோதரர்களே, ஈசால் சவாப் என்பது ஒரு நன்மையான காரியம், இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தப்பட்ட இந்த நன்மைகள் போய் சேருகிறதா இல்லையா, மார்க்கம் என்ன கூறுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்கள், இமாம்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லா, இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லா போன்றவர்கள் எல்லாம் குர்ஆன் ஓதுவதினாலோ மற்ற பிற இன்ன பிற அமல்கள் செய்வதனாலோ பலன்கள் போய் கிட்டுகிறதா இல்லையா என்பதை இந்த இமாம்களுடைய கூற்றை கொண்டும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய எண்ணற்ற ஹதீஸ்களையும் ஆதாரமாக வைத்து இன்ஷா அல்லாஹு தஆலா நாளை அதை பற்றி பேசுகிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தீனை உண்மையாக விளங்கி முறையாக செய்து அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.